உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இப்போ நம்ம இன்னைக்கு சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லி நிறைய பேசிட்டு இருக்கோம். அந்த சுற்றுச்சூழல்ல வந்து நிறைய மாசுபாடு ஏற்படுது, அதுக்கான காரணங்கள் எல்லாத்தையுமே பத்தி நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பேசுறமே தவிர நம்மளால என்ன அதுக்காக செய்ய முடியுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யறது அப்படிங்கிற ஐடியாவே இல்லாம சில பேர் இருக்கும். சில பேர் வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணாலும் அது வந்து வெற்றிகரமாக செய்ய முடியறது இல்லை, இப்படி ஆகுதே நம்ம ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தில் கூட சில பேர் இருக்கோம். நம்ம எல்லாருமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ நம்ம நிலையத்துக்கு வந்து நண்பர்கள் 6 பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான சில பிரச்சனைகளுக்காக அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. வாங்க இப்போ அவங்கள சந்திப்போம்.
வணக்கம், என் பேர் பழனிசாமிங்க. நொய்யல் பசுமை கலங்கிற சோமனூர் சார்ந்த ஒரு அமைப்பு, அந்த அமைப்பினுடைய தலைவராக நான் செயல்பட்டுருக்கிறேன். இந்த அமைப்பு 2008 துவக்கப்பட்டது. இது எதுக்காக துவக்கப்பட்டுச்சு அப்படின்னா, எங்கள் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமனூர் பகுதி அப்படிங்கிறது கிராமங்கள் சார்ந்த பகுதி. இந்த கிராமங்கள் சார்ந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி கூடுதல் ஆகிற போது இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது மெல்ல 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 அழிஞ்சு போகுது. பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் 150 வருஷமான மரங்கள் எல்லாம் முதல்ல நிறையா இருந்தது. இந்த தொழில் வளர்ச்சிக்காக நிறைய குடோனு கட்டணும், ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படிங்கிற போது அந்த மரங்கள் எல்லாம் அழிக்கப்படுது. முதல்ல அழிக்கப்பட்டது அப்படிங்கிறத, அந்த குடோனு கட்டுறது அப்படிங்கிறத நாங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் காலப்போக்கில் அதில் வந்து அமரக்கூடிய பறவைகள் எல்லாம் இல்லாமல் போகுது, அந்த பறவைகளுடைய சத்தம் இல்லாமல் போகுது, அந்த இலைதலைகள்லாம் விழுந்து அதை எடுத்து உரமாக பயன்படுத்தணும், அந்த உரத்துக்குரிய இலைதலைகள் இல்லாமல் போச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதிப்புகளை உணர்கிற போது பார்த்தீங்கன்னா மரங்களே இல்லாமல் போச்சு. அப்போ இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் யோசனை பண்ணி பார்க்குற போது ஏதாவது ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பித்து அந்த அமைப்பு மூலயமா இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ஏதாவது செய்யலாமே அப்படின்னு ஒரு கருத்தினுடைய அடிப்படையில் 2008 இந்த நொய்யல் பசுமை கழகம் அப்படிங்கிற அமைப்பு ஆரம்பித்தோம். அந்த அமைப்பினுடைய தலைவராக பழனிசாமியாக நான் செயல்பட்டுருக்கிறேன்.
வணக்கம், பிரபாகரன் கருமத்தம்பட்டியை சேர்ந்தவருங்க. நொய்யல் பசுமை கழகத்தில் துணைத் தலைவராக செயல்பட்டுருக்குங்க.
வணக்கம், என் பேர் நித்யானந்தம், நொய்யல் பசுமை கழகத்தில் செயலாளராக இருக்குங்க.
வணக்கம், என்னோட பேர் ராஜசேகரன், நொய்யல் பசுமை கழகத்தில் பொருளாளராக இருக்குங்க.
இப்போ நம்ம நண்பர்கள் எல்லாருமே சொன்னாங்க, அதாவது இந்த சுற்றுச்சூழல் வந்து முதல்ல நம்ம இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாகரிகம் முன்னேறும் போது நம்ம வந்து நிறைய வசதிகள் அப்படின்னு சொல்லிக்கிறோம், வசதிகளை ஏற்படுத்திக்கிறதுக்காக பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம இழந்துக்கிட்டே வர்றோம். அதில் ஒன்று தான் வந்து நம்ம இந்த பசுமை. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டப்படுது, அதனால அதில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் அழிஞ்சு போகுது. இந்த ஒரு சங்கிலி சொல்லுவாங்க இல்லைங்களா, தொடர்பு சங்கிலி, அதாவது உயிரினங்களுக்கு இடையில இருக்கிற அந்த சங்கிலி வந்து விடுபட்டு போகுது. இது வந்து நிறைய பின்னாடி நம்மளுக்கு தீய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆரம்பத்தில் தெரியறதில்ல. நம்ம எல்லாருமே வந்து அந்த வசதிகளுக்கு பழக்கப்பட்டு போய் முதல்ல அதுக்கப்புறம் அடிமைகள் ஆயிடுறோம். அந்த வசதிகள் இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இது இப்படியே போயிட்டு இருந்தா இப்போ நம்ம நல்லா இருக்கிறதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பின்னாடி கொஞ்ச நாள் போக போக நம்ம சந்ததிகள் வரும்போது அவங்க வந்து நிறைய விஷயங்கள், நம்ம அனுபவித்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு கிடைக்க முடியாமல் செஞ்சிடறோம் நம்ம. அதில் முக்கியமாக ஒன்று வந்து இந்த மரங்களை வெட்டுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் இந்த சுற்றுச்சூழல் காற்று மாசுபாடு அப்படின்லாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ அந்த விஷயமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம நண்பர் பழனிசாமி அவர்கிட்டே கேட்கலாம், இதை பற்றி அவங்களுடைய அனுபவம் எப்படி இருந்திருக்கு, அதை எப்படி தடுக்கலாம் இல்லை தடுக்க முடியாதா, இதையெல்லாம் அவர்கிட்ட கேட்கலாம்.
முதல்ல ஒரு கிராமத்தினுடைய அழகை நாம் பார்க்கலாங்க. நீங்களும் கூட கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருந்திருக்கலாம், கிராமத்திலேருந்து நகரத்துக்கு புலம்பெயர்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது கிராமத்திலேயே வாழ்ந்துகிட்டவங்களாக இருக்கலாம். வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் கூட ஏதோ ஒரு கற்பனையில் ஒரு கிராமத்தினுடைய ஒரு நீண்ட ஒரு கனவு நமக்கிட்டு இருக்கு. நம்ம தாத்தா சொல்லியிருப்பாங்க, அல்லது நாமளே வாழ்ந்திருப்போம். ஒரு சின்ன கவிதைங்க. மாட்டு வண்டி சலங்கை ஓசை, மயில் கூட்டம் அகவள் ஓசை, கரை தொட்டு துவழும் ஆற்று நீர் ஓசை, கன்று குட்டி கத்தும் பசியின் ஓசை, வாலிப பெண்டுகளின் வளையல் ஓசை, செல்லமகன் தொட்டிலே தாளாட்டு ஓசை, காதுகளை குளிர்விக்கும் விதவிதமாய் பறவை ஓசை. அடடா, ஒன்றை மறந்து போனேனே, வயலுக்கு தண்ணி பாய்ச்சோனும் எழுந்திருடா என் செல்லமே, அன்பான அதட்டலுடன் என் அம்மாச்சி ஓசை. ஒரு விடியும் பொழுதில் நம்முடைய கிராமங்கள்லாம் அழகாக அப்படித்தான் இருந்ததுங்க. அப்படி இருந்த கிராமங்கள் இன்றைக்கி நம்ம கற்பனையில் மட்டும்தான் இருக்குது, பேப்பரில் படிக்கிறோம், அதிகபட்சமாக போனால் இன்னும் வரைஞ்சி கூட பார்த்துக்கலாம். ஆனால் உண்மையான அப்படி ஒரு கிராமத்தை மீண்டும் கூட நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியுங்கிறதா எங்கள் நொயல் பசுமை கழகத்தினுடைய கருத்து. அதுக்கான முயற்சிகளில் தான் 2008 இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 100,000 மரங்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், கல்லூரிகள், இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படை முகாம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதுவும் கருமத்தப்பட்டி பக்கத்தில் கிட்டாம்பாலத்தில் இருக்குது. அந்த கிட்டாம்பாலத்தில் அந்த எல்லை பாதுகாப்பு படையினுடைய முகாமினுடைய தலைவர் திரு கணேசன் அவர்களோடு சேர்ந்து 5,200 நாள் திரட்டிருக்கிறோம். இன்றைக்கி எங்களுடைய பெரிய வெற்றி அதையாகத்தான் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுஸ்லா நிறுவனத்தில் 7,000 மரக்கன்றுகளை வச்சுருக்கிறோம். அந்த 7,000 மரக்கன்றுகளுமே இன்றைக்கி சிறப்பான முறையில் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் எங்கள் நண்பர்களுடைய கம்பெனிகள், எங்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லையும் 10 மரமாவது இருக்குது. அந்த 10 மரங்களுமே நல்ல உயர்ந்த வளர்ந்த மரங்களாக தான் இருக்குது. 105 டிகிரி, 110 டிகிரி வெயில் அடிக்குது அப்படின்னு எல்லோரும் புலம்பிகிட்டு இருக்கிற காலகட்டத்துலேயும் கூட எங்களுக்கு அந்த புலம்பல் சத்தமே வராது. ஏன்னா எங்கள் வீட்டை சுற்றியும் மரங்களாக தான் இருக்குது. ஏசி எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 60 டிகிரி 70 டிகிரி வெயில் தான் இருக்குது. ஒரு நல்ல சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறோம். உருவாக்க வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வெளியே சொல்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலையை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறதே அப்படிங்கிறது எங்களால் உருவாக்கி காமிச்சிட்டாங்க. நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்க்கலாம். எங்கள் வீடில் வந்து அந்த நிழலில் ஓய்வெடுத்துட்டு நீங்கள் உண்மையை ஒத்துக்க முடியும்.
இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் பகுதியில் வந்து நிறைய மரக்கன்றுகள் நட வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ரெண்டு விஷயம் எனக்கு இதில் உங்கள்கிட்ட கேட்கணும். ஒன்று வந்து மரம் நடு விழா அப்படின்னு எங்கே பார்த்தாலும் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். மரங்களை நடுறாங்க, அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு, அதுக்கு தண்ணி விட்டாங்களா, அது பொழைச்சிதா, ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போணுச்சா, அது யாரும் பார்க்குறதில்ல. அப்படி இல்லாமல் அது எல்லாமே முழுசாக மரங்களாக மாறுறதுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுத்திருக்கீங்களா? அது எப்படி எடுத்தீங்க அது வந்து எங்களுக்கு சொல்லணும் நீங்கள். அப்புறம் இந்த மரக்கன்றுகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 5,000 மரக்கன்று அப்படின்னாக்கா அந்த மரக்கன்றுகளை நடுவதற்கான இடம் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? அதற்கான இடம் நீங்கள் எந்த இடத்துல நட்டிருக்கீங்க, அதுக்கு வந்து அனுமதி வாங்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா இதில்?
பொதுவாக பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகளை நடுறது அப்படிங்கிற சாதாரண விஷயம். ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு ஒரு இடத்துல ஒரு குழி தோண்டி ஒரு விழாவை நடத்தி 2 போட்டோகிராஃபர் வர சொல்லி ஃபோட்டோ எடுத்து அடுத்த நாள் பேப்பரில் விளம்பரம் பண்ணிவிட்டு விளம்பரத்தை பார்த்து சந்தோஷம் அடைகிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் முடியும். ஆனால் அதை தொடர்ந்து காப்பாற்றுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அந்த காப்பாற்றுற விஷயம் அப்படிங்கிறத ரோட்டில் நட்டுட்டு காப்பாற்ற முடியுமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்காகத்தான் நம்ம சொந்த இடங்களில், நிறுவனங்களுடைய இடங்களில், இது மாதிரி இடங்களில் நட்டுட்டோம்னா அந்த நிறுவனங்களும் அதுக்குரிய ரிஸ்க் எடுத்துக்குவாங்க. சொட்டு நீர் போட்டு தண்ணி விடுறது, இல்லை அங்கேயே 2 வேலையாட்களை அமர்த்தி அதில் ரெகுலராக தண்ணி விடுறது அப்படிங்கிற வாய்க்கால் மூலியமாக தண்ணி விடுறது அப்படிங்கிறதெல்லாம் செய்யலாம். குறிப்பாக இந்த மரங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கோவை மாவட்ட வனத்துறை அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இதுக்கு முன்னால் இருந்த டிஎஃப்ஓ திருநாவுக்கரசு அவர்களும் இப்போ இருக்கக்கூடிய டிஎஃப்ஓ செந்தில்குமார் அவர்களும் அருமையாக செஞ்சிட்ருக்கிறாங்க. நம்ம கோவை வனச்சரகங்கள் கூடிய எல்லா சரகங்கள்லையுமே மேட்டுப்பாளைய வனச்சரகம், காரமடை வனச்சரகம், பெருநாக்கிமலை வனச்சரகம், போழும்பட்டி வனச்சரகம், இவங்க எல்லாமே நாத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சோசியல் ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது மூலியமாக திரு பழனிராஜா அவர்கள் மூலியமாக நிறைய நாற்றுகளை கொடுத்துட்ருக்காங்க. நாற்றுகள் எப்படி நடுறது, எப்படி அவங்கள வளர்த்தலாம், எது மாதிரி காலகட்டத்தில் நடந்தது அப்படிங்கிற ஆலோசனைகளும் அருமையாக செஞ்சிட்ருக்காங்க. அவங்க நாற்றுல வளர்த்துறது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான தேவை நம்ம மனசு தான். பணமல்லாத பொருட்டே இல்லை, மனசு மட்டும்தான் தேவை. மனசு இருந்ததுன்னா நாற்று கண்டிப்பாக வளரும். நம்ம வீட்டில் ஒரு நாற்று நட்டு அந்த நாற்று பெருசாகிற போது, அது சின்ன சின்ன துளிர் விடுற போது அதை பார்த்து அந்த ரசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக நாற்று வளர்ந்துரு. ஆனால் அந்த நாற்று மேலே ஏதாவது ஒரு மூட நம்பிக்கையை செலுத்தி ரோட்டில் போகிற ஒரு ஜோசிகாரன் ஒரு வாசு திரும்பினா உள்ள நுழைஞ்சிடுவான். உள்ள உழைஞ்சி போயும் போய் இந்த மரத்தை நட்டுருக்கிறியே, உங்களோட வீட்டில் உருப்பிடுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம்னா ஒருத்தர் சொல்லுவான் கண்டிப்பாக. அப்படி சொல்கிறக்காகவே ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த ஆட்களுடைய பேச்சுகளை நாம் செவிமெடுத்து கேட்காமல் இருந்தோம்னால அந்த நாற்று வளர்ந்துரு. குறிப்பாக இதை மட்டும்தான் செய்யணும். குறிப்பாக என்ற வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாற்றுகள்லாம் வீடுகளுக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்களோ அதை பூரா நட்டு வச்சுருக்கிறேன். பேய் வரும், பிசாசு வரும், இரத்த காட்டறி வரும், என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா இதெல்லாம் கட்டுக்கதைகள் அப்படிங்கிறது நீண்ட காலத்துக்கு முன்னாலேயே புரூவாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த கட்டுக்கதையில் இன்னும் நம்பிட்டு நாம் இருந்துட்டு இருக்கோன்னு? தொழில் வளர்ச்சி ஒரு மரங்கள் பாதிக்க போகிறதில்ல, வீடுகளை மரங்கள் பாதிக்க போகிறதில்ல. கேரளாவுடைய பகுதிகளில் ஒவ்வொரு வீட்லேயும் 10 மரங்கள் நட்டுருக்கான். நான் போய் பார்க்குறோம், ஏன் அந்த கேரளாவில் மட்டும் வாஸ்து பாதிக்கிறதில்ல, தமிழ்நாட்டில் இப்படி பாதிக்கி நம்ம அதை சிந்திக்கிறதில்ல. நம்மளுக்குன்னு வரபோது நம்ம கொஞ்சம் விளை நின்றுறோம், அடடா எதுக்கு தொந்தரவு, அதை மரத்தை வெட்டி இல்லாமல் அப்படி மரங்களை ஃபீல் பண்ணுறோம். இது தேவையே இல்லை. மரங்கள் மேலே எந்த மூடநம்பிக்கையும் தேவையில்லாதது. அதில் ஒரு சின்ன அனுபவம் எங்களுக்கு. ஒரு பெரிய ஸ்பின்னிங் மில் பக்கத்தில் அந்த ஸ்பின்னிங் மில்லுக்கு நாற்று நாங்கள் கொடுத்துட்றோம். நாற்று போய் சேர்ந்துருச்சு. அந்த ஸ்பின்னிங் மில் அதிபருடைய அப்போ ஒரு அரை மணி நேரத்தில் கூப்பிட்றாரு, தம்பிகளாக என்ன நாற்று கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேங்க, நாவல் மர நாற்று கொடுத்துட்டேங்க அப்படிங்கிறேன். ஏப்பா போயும் போய் இந்த நாற்று தான் கொடுத்துடுவீங்களா அப்படின்னு எனக்கு அதிர்ச்சி. ஏன்னா நான் கொடுத்துட்டது 5 அடி 6 அடி வளர்ந்த நாற்றுகள் அப்படிங்கிறது அதிர்ச்சியாக நான் கேட்குறேன், என்னாச்சுங்க அப்படிங்கிறேன். இல்லை என் பொண்ணு வந்து லண்டனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறா, இப்போ தான் லீவில் வந்திருக்கிறா. அந்த பொண்ணு சொல்கிறா இந்த மரத்தில் எல்லாம் பேய் வருமாமா அப்படிங்கிறா, அதனால் இந்த மரத்தை எடுத்துகிட்டு நீ திருப்பி கொடுத்துரு வேறு நாற்றுகள் அப்படின்னாரு. அப்புறம் நான் திரும்ப கேட்டேன், உங்கள் ஃபேக்ட்ரியில் ஆள் பற்றாக்குறை இருக்கான்னு கேட்டேன் நான். அவர் ஆமான்னு சொன்னார். அப்படின்தான் ஒன்று பண்ணுங்கள், இன்னொரு 100 நாற்று கொடுத்துட்றேன். நாவல் மர நாற்றே கம்பெனி ஃபுல்லாக நடுங்க. ஒரு மரத்துக்கு 10 பேய் வந்தாலுமே 10 மரத்துக்கு 100 பேய் ஆச்சு. இந்த 100 பேயிலையும் பிடிச்சி மில்லில் ஸ்பின்னிங் மில்லுக்கு போட்டிருக்கேன். ஆள் பிரச்சனை இல்லை, அது சாப்பிடாது. சேல்ஸ் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, மற்ற அரசாங்க ஆஃபீஸர் யார் உள்ள நுழைஞ்சு லேபர் இன்ஸ்பெக்டர் அவங்க நுழைஞ்சு கேள்வியே கேட்க மாட்டான். அருமையான வேலை, இவங்களுக்கு காசு மட்டும்தான் வேணும், காசு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்னப்பா நீ விளையாட்டு பண்ணுற, நீ பேசாமல் வேறு நாற்று கொடுத்துட்ரு, எதுக்கு தொந்தரவு? என் பொண்ணு சொல்கிறத நான் தட்ட முடியுமா? லண்டன் போயிட்டு திரும்பிட்டு வந்த பொண்ணு என்ன மனோநிலையில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறக்கு உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம், உண்மைதான், சிரிப்பு தான். ஆனால் அதே நேரத்தில் நான் கவனித்து பார்க்கணுங்க, நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். நம்மளுக்கு அந்த சூழ்நிலை வந்தால் நம்ம மரம் வெட்டுறக்கு தயாராகிடுவோம். அதனால் பெரும்பாலும் இந்த நம்பிக்கைகளை தவிர்த்துட்டு ஆழ மரங்கள், அரச மரங்கள் அப்படிங்கிறது வீட்டில் எட்டுனா கண்டிப்பாக மரங்கள் அந்த வேர் போய் பாதிக்குங்கிறது உண்மைதான். அது பொது இடங்கள் நடணும். நம்ம வீடுகளில் நிறைய மரங்கள் நடலாங்களே, மாமரம் நடலாம், நாவல் நடலாம், இது மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது. எல்லாம் நட்டு பழங்கள் எடுத்துக்கலாம், புன்னை மரம் நடலாம், இழுப்பு மரம் நடலாம், அற்புதமான நிறைய நிழல் தரக்கூடிய மரங்கள், பனி தரக்கூடிய மரங்கள், பறவைகளை ஈர்க்கக்கூடிய மரங்கள், பறவைகளிலிருந்து கூடு கட்டக்கூடிய மரங்கள் அற்புதமாக இருக்குது, நிறையா இருக்குது. அதை செய்யலாம். அதை எல்லாம் செய்கிறத விட்டு போட்டு தயவு செஞ்சு மூடநம்பிக்கைகளுக்கு ஆளாகாதீங்க. மூடநம்பிக்கை ஆளாட வரைக்கும் இந்த இயற்கையை நிச்சயமாக சொல்கிறேன், என்னால் காப்பாற்ற முடியாது யாருனாலையும். மூடநம்பிக்கைகளை தவிர்த்தால் மட்டும்தான் மரங்களை காப்பாற்ற முடியும், இயற்கையை காப்பாற்ற முடியும்.
நிறைய நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி அந்த மரங்களை வைக்காதீங்க, இந்த மரம் வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது, இந்த மரத்தை வீட்டுக்கு பின்னாடி வைக்கக்கூடாது அப்படின்னு. சும்மா வீட்டுக்கு உபயோகத்துக்கு ஆகிற மரங்களையே வந்து எடுத்துடுறாங்க அவங்கவுங்க சொல்கிற கேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அந்த இலை விழுது, குப்பையாக போகுது அப்படிம்பாங்க. அது ஏன் வெட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் கேட்டோம்னாக்க, இப்போ அந்த மாதிரி மக்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்து உங்களை மாதிரி ஆட்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ இந்த மரங்கள் வளர்க்கறது தவிர நம்ம சுற்றுச்சூழல் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக ஆகணும் அப்படின்னாக்க வேறு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் நம்ம மேற்கொள்ளணுங்க?
இயற்கை சங்கிலியில் மரங்கள் ஒரு முக்கியமான அம்சம். ஆனால் மரங்கள் மட்டும்தான் சுற்றுச்சூழலை காப்பாற்றுதா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. அந்த ஒரு பெரிய சங்கிலி, அந்த சங்கிலியில் ஒரு இடத்துல மரங்கள் இருக்குது, அதை தாண்டி பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, மண் இருக்குது, இன்னும் நிறைய சூழல் அப்படிங்கிறது அருமையாக இருக்குது. ஒரு சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேங்க, அருமையான கவிதை. பறவை ஒன்றை வரைந்தேன், அது பறந்து போனது. மீண்டும் ஒரு பறவை வரைந்தேன், அதுவும் பறந்து போனது. மீண்டும் மீண்டும் பறவைகளை வரைந்து கொண்டே இருந்தேன், எல்லாமே பறந்து போயின. பறந்து போன பறவைகளை திரும்ப அழைத்துக் கொள்வதற்கு என்ன வழி என்று யோசித்து யோசித்து என் நண்பர்களையெல்லாம் கேட்டேன், ஒருவருக்கும் விடை தெரியவில்லை. கடைசியில் என் வீட்டு முன்னாலே அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பள்ளிச்சிறுவன் ஒருவன் சைக்கிளை தள்ளி கொண்டு வந்து கொண்டிருந்தான். அவனுடைய சைக்கிள் பஞ்சர், அவனுடைய டிராயரும் பஞ்சராக இருந்தது. சரி, இவனை கேட்கலாமே என்று அந்த சிறுவனை அழைத்து, தம்பி இப்படி ஒரு சிக்கலான நிலைமை வந்திருக்கிறது, எனக்கு இதற்கு பதில் சொல்ல தெரியுமா உனக்கு, சொல்லேன் என்று கேட்டேன். சட்டென்று யோசிக்காமல் உடனே பதில் சொன்னான், ஒரு மரம் ஒன்றை வரையுங்கள் என்றான். என் கைகள் உடனே தூரிகை பிடித்தன, மரம் வளர ஆரம்பித்தது. என்ன ஆச்சரியம், ஓடிச்சென்ற பறவைகள் அனைத்தும் திரும்ப வந்து அந்த மரத்தில் அமர்ந்து கொண்டன. இதுதான் நண்பர்களே, ஒரு இயற்கையினுடைய அம்சங்கிறது பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒன்று செய்யறதுக்கு ஆரம்பித்தோம்னா அடுத்த ஒரு இயற்கை நம்மளை தேடி வந்துடும். குறிப்பாக பறவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காகம் தன்னுடைய வாழ்நாளில் 30,000 மரங்களுக்கு மேல் நடுவதாக ஒரு செய்தி புள்ளிவரம் சொல்லுகிறது. இந்த 30,000 மரங்களை நடுகிற ஒரு காகம் என்றைக்காவது பத்திரிகை செய்தியில் இடம்பிடித்திருக்கிறதா? இதுவரைக்கும் அப்படி ஒரு செய்தி எல்லாம் இல்லை. காக்காய் நட்ட மரம் இல்லை குயில் நட்ட மரமெல்லாம் நம்ம கணக்கிலே தெரியதில்லை. நாம் ஒரு 10 மரத்தை நட்டுட்டு அதுக்கு எதாவது விருது கொடுப்பாங்களா, மத்திய அரசு கொடுக்குமா, மாநில அரசு கொடுக்குமான்னு சொல்லிட்டு ஓடிட்டு போயிட்டு இருக்கிறோம். அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு இடத்துலையும் போய் காமிக்கிறோம். அதெல்லாம் கேவலமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது அதை ஃபோட்டோ எடுத்து ஏதாவது விளம்பரம் பண்ணுவாங்களா? நிச்சயமாக செய்ய மாட்டாள். அதே மாதிரி தான் மரம் நடுறதுங்கிற விஷயமும். நம்ம வளர்த்த தாய்க்கு இந்த மண்ணுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய நன்மை அதுதான். அந்த நன்மை செய்கிறபோது தயவு செஞ்சு இதுக்கு மட்டும் விளம்பரம் வேண்டாம். ஏன்னா இதுக்கு விளம்பரம் பண்ணணும்னா அது காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் நிச்சயமாக நாம் ஈடுபட மாட்டோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை தாண்டிய பல்வேறு விஷயங்களை, இயற்கையினுடைய சார்ந்த பல்வேறு விஷயங்களை, இப்போ எப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் சமீப காலங்களில் ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டுருக்குது, இயற்கை சம்பந்தமான காணுயிர் புகைப்பட கண்காட்சி அப்படின்னு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு வகையில் வரவேற்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட இது நிறைய பறவைகள், நிறைய விலங்குகள், நிறைய பூச்சிகள், நிறைய மரங்கள், அதை பற்றிய செய்திகளை மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்பதற்கான ஒரு வாய்ப்பு அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இன்னொரு சங்கடமான சூழ்நிலையும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா நண்பர்களே, கேமரா அதிகமாக விற்பனையாகுது. அது கேமரானா 1 லட்சம் 2 லட்சம் உரிய கேமராக்கள் நிறைய விற்பனையாகுது, நிறைய பைனாகுலர் விற்பனையாகுது. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்குறவங்க எல்லாருமே இதை வாங்கிட்டு நகர்ப்புறத்திலேயே இருக்கக்கூடிய பறவைகளை, பூச்சிகளை, வண்ணத்து பூச்சிகளை படம் எடுக்கிறது இல்லை, எல்லாருமே காடுக்குள்ளே போயிடுறாங்க. சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்த காலகட்டத்தில் ஜிம் கார்பெட் போன்ற மிகப்பெரிய வேட்டை இலக்கியம் படைத்தவர்கள் எல்லாமே துப்பாக்கியை தூக்கிவிட்டு காட்டுக்குள்ளே போய் நிறைய விலங்குகளை வேட்டையாடி அதை விழுந்து வெளியே வீரமாக பேசினாங்க, நிறைய புஸ்தகமாக எழுதினாங்க. அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு நிறைய பேர் காடுகளுக்குள்ளே மீண்டும் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சிங்கங்களை வேட்டையாடுறது, சிறுத்தைகளை வேட்டையாடுறது, புலிகளை வேட்டையாடுறது, நிறைய வேட்டையாடினாங்க. இன்றைக்கி இந்தியாவில் சிவிங்கை புலி அப்படின்னு சொல்லக்கூடிய சீட்டா முற்றிலும் அழிந்து போனது. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை இது மாதிரி காணுயிர் புகைப்பட கண்காட்சியெல்லாம் பார்த்துட்டு கேமரா வாங்கிட்டு காட்டுக்குள்ளே போனாங்கன்னா, அந்த காட்டில் இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருந்தாங்கன்னா கரெக்டு, ஆராய்ச்சியாளர்கள் போனோம்னா கரெக்டு, அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகள் அதில் இருந்தால் கரெக்டு, நாம் எதுக்கு காட்டுக்குள்ளே போகணும்? நம்ம ரசிக்க வேண்டியது காடுகளை வெளியிருந்தால் ரசிக்கணும், காடுகளுக்குள்ளே போய் நம்ம காடுகளை ரசிக்கக்கூடாது. ஏன்னா அந்த காடுகளில் போய் காடுகள் ரசிக்கக்கூடிய மனோநிலை இன்னும் நம்மளுக்கு உருவாகலை. கேமரா எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாண்ட் ட்ரைபேடு போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்போம், ட்ரைபேடை தூக்கிட்டு போகிறக்கு ஒருத்தன், கேமராவை தூக்கிட்டு போகிறக்கு ஒருத்தன், நம்மளுக்கு சாப்பாடு எடுத்து வரக்கு ஒருத்தன், இப்படி 10 பேர் கூட்டமாக போவோம், நம்ம நண்பர்கள் 10 பேர் வருவாங்க, இது எல்லாம் எடுத்து போய் போட்டு ஃபோட்டோ எடுத்து அங்கே இருக்கிற விலங்குகளை தான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம், அங்கே கூடிய நில அமைப்பு டிஸ்டர்ப் பண்ணுறமே, லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நிலம் உருவாகி இருக்குது, அது நாம் உருவாக்கினதில்லை, நமக்காக உருவாகிருக்குது, இயற்கை உருவாகி கொடுத்துருக்குது. அதில் பெய்யக்கூடிய மழை நீர் தான் மெல்ல மெல்ல சொட்டு சொட்டாக வெளி வந்து ஓடைகளாக, சின்ன சின்ன ஓடைகளாக, ஆறுகளாக வெளி வருது. அந்த தண்ணி தான் நம்ம குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த காட்டியுமே நாம் போய் கேமரா எடுத்துகிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சேதாரம் பண்ண எப்படி நல்லாயிருக்கு? இன்றைக்கி துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறதுங்கிற தவறுங்கிறது நம்மளுக்கு தெரியுது, ஆனால் கேமரா எடுத்துகிட்டு போகிறதும் தவறுன்னு நம்மளுக்கு புரியணும். புரிஞ்சால் மட்டும்தான் இந்த சுற்றுச்சூழலை காப்பாற்ற முடியும், வனங்களை காப்பாற்ற முடியும். அதனால் சுற்றுச்சூழல் சங்கிலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே மிக முக்கியமாக நம்ம உணர்ந்து அதுக்கேற்ப நம்மளுடைய செயல்பாடுகள் அமைச்சிட்டா தான் நல்லாயிருக்கு. எத்தனை சுற்றுச்சூழல் போராட்டங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் 10 பேர் தான் இருப்பாங்க, நம்ம நண்பர் ஓசை காளிதாஸ் அவர்களும், யோகநாதன் அவர்களும், சிறுதுளி வனிதா மோகன் அவர்களும் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க தான் எங்கே மர வெட்டினாலும் போய் தடுக்கிறாங்க, எத்தனை பேர் வேறு போய் தடுக்கிறாங்க வேறு, அப்படின்னு பெரிய கூட்டம் சேர்ந்துருக்கணுமே, அலைகடலாக கூட்டம் வந்து ஒரு மரத்தை வெட்டுறாங்கன்னு சொன்னால் தடுத்துருக்கணுமே, அப்படி எதுவுமே வரல. அப்போ இந்த காணுயிர் புகைப்பட கண்காட்சி இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அழகியல் உணர்ச்சியை தூண்டணுமே தவிர, ஆனால் அழகியல் உணர்ச்சி தூண்டாமல் அது நுகர்வு கலாச்சாரத்தை மீண்டும் தோற்றுவிக்கிறதுங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து. புகைப்பட கண்காட்சி வேணும், ஆனால் காட்டுக்குள்ளே போகாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பறவைகளையே ரசிக்கணும். இங்கேயே மரத்தில் இட்டு அந்த மரங்கள் பெருசாகிற போது வரக்கூடிய வண்ணத்து பூச்சிகளை, பூச்சிகளை ரசிக்கணும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கிறேன்.
அருமையான உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி காட்டுக்குள்ளே முன்னாடி வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போனாங்க, இப்போ அதுக்கு பதிலாக கேமரா எடுத்துகிட்டு போகிறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த வனத்தை ஒட்டிய ஒரு பகுதிக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி போயிருந்தப்போ, டேக் நத்திங் பட் ஃபோட்டோகிராஃப்ஸ், லீவ் நத்திங் பட் யுவர் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். நிறைய பேர் உள்ளே போகிறாங்க விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு, அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல அறிவுரை அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதும் கூட தப்போ அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வருது. நல்ல ஒரு அழகான கவிதை கூட சொன்னீங்க, ஒரு மரம் நட்டால் போதும் பறவைகள் வந்து அங்கே தங்குறதுக்காக வரும் அப்படிங்கும்போது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நட்டு அந்த இயற்கை சூழலை கொண்டு வரலாம். அதே மாதிரி பல உயிர்களும் அதில் பெருகிறதுக்கான வழிமுறைகளை நம்ம செய்யலாம். இப்போ பறவைகள் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வௌவால்கள் பற்றி கூட நீங்கள் நிறைய விவரங்கள் வச்சுருக்கீங்க சொல்கிறதுக்கு, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன்.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா கருமத்தம்பட்டி பக்கத்தில் கிட்டாம்பாளையம் ஒரு சின்ன கிராமங்க, விவசாய தொழில், பவர்லூம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில், ரெண்டு தொழிலில் இருக்கக்கூடிய மக்கள், நல்ல அழகிய கிராமம். கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே ஒரு 10க்கும் மேற்பட்ட மரங்கள், ஆலமரங்கள், புளிய மரம், அரச மரம், ஒரு 10க்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்குது. மரங்களுக்கு எல்லாருமே ஒரு 150 வருஷம் கண்டிப்பாக இருக்குது. அந்த மரங்களில் ஒரு 2500 வௌவால்கள் இருக்குது. எப்படி இந்த 2500 வவ்வால்கள் அப்படிங்கிறது என்னால் புள்ளிவரமாக சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னால், கோவை சேர்ந்த சலிமொழி பறவைகள் ஆராய்ச்சி மையம் வந்து போன வருஷம் அந்த இடத்துல இருந்து அந்த வவ்வால்களை கணக்கெடுத்துட்டு அவங்க சொன்ன கணக்கு இது. அந்த கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னாங்க, இந்த வவ்வால்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு, பக்கம் பக்கத்துலேயே 2-3 இடத்துல இருந்தது, பல்வேறு காலங்களினால மரங்கள் பட்டு போயெல்லாம் விழுந்ததுனால அந்த மீண்டும் அந்த கிட்டாம்பாளத்து கிராமத்துக்கு வந்துருச்சு. முதல்ல அந்த வவ்வால்கள் எல்லாம் வர்றபோது வித்தியாசமாக பார்க்கறக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் மெல்ல 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 அவங்களுக்குள்ள பழகி போச்சு, அதையும் ஒரு தங்களுடைய உயிராக தங்களுடைய உடன்பிறப்பாக நினைக்கிற ஆரம்பித்தாங்க. முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த வவ்வால்கள்லாம் போகிறக்க ஆரம்பிச்சுன்னா பின்னாலே வேட்டைக்காரங்க நிறையா போகிறக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா வவ்வால் கறி சாப்பிட்டா ரத்தம் நிறையா ஊறு, இதயத்துக்கு நல்லது, நுரையீரலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் நம்ம சமூகத்தில் நிறைய கதைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா கருங்குரங்கனுடைய ரத்தத்தை சாப்பிட்டா இந்த நோய் போயிடு, சிட்டுக்குருவியினுடைய லேகியத்தை சாப்பிட்டா இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய விளம்பரங்கள்லாம் ஆரம்பத்தில் நிறைய வந்துட்டுருக்கு. இன்றைக்கி அது மாதிரி விளம்பரங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இருந்தாலும் மான் தோல் உட்காந்தா இப்படி வரு, புளித்தோல் உட்காந்தா இப்படி வீரமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சாமியார்களும் நிறைய கெட்டல் தொடுறாங்களாம். இதையெல்லாம் கேட்டுட்டு நிறைய பேர் அங்கே அந்த துப்பாக்கியில் தூக்கிட்டு உண்டிவியில் தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வேட்டைக்கு வரக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் அந்த மக்களும் விட்டுட்டாங்க. ஆனால் அந்த ஒரு துப்பாக்கியில் அடித்தோ ஒரு உண்டிவியில் அடித்தோ ஒரு வவால் கீழே உறவு அது போடக்கூடிய சத்தம் தன்னுடைய குழந்தை அழுதா இப்படி இருக்குமே, அது மாதிரி அந்த வழி உணர்ந்தாங்க. அதுக்கு பிறகு வேட்டை அப்படிங்கிறத முழுமையாக அந்த மக்கள் ஏற ஏற்றுக்கல. நாங்கள் எப்படி போனோம்னா, 2008 எங்களுடைய அமைப்பு ஆரம்பிக்கப்படும் போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இதுவும் ஒரு அம்சம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஒரு 4-5 பேர் ஒரே மஃபோட்டில் லுங்கி கட்டிக்கிட்டு எல்லாம் போய் நின்றோம். நின்றுட்டு கையில் உண்டிவில் மரத்தை பார்த்து குறி பார்த்துட்டு நின்றுருந்தோம். அப்போ அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு 4-5 பேர் எங்களை வந்து சுற்றி நின்றுட்டாங்க. சுற்றி நின்றுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் வவ்வால் அடிக்கணும் அப்படின்னா, இல்லை வவ்வாலெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னாங்க அவங்க. இல்லை நாங்கள் வேணால் காசு கொடுத்துட்றோம், உன்ற காசை நீயே வச்சுக்கோ, வவ்வாலும் அடிக்க வேணாம், நீ போயிட்டே இருப்பா அப்படின்னாங்க. இல்லை நாங்கள் அடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அவங்க சொன்னாங்க, நீ வவ்வால் அடி, நாங்கள் உங்களை அடிக்கிறேன் நாங்கள். அப்புறம் தான் அந்த மக்கள்கிட்ட நாங்கள் எங்களை அறிவுப்படுத்திட்டோம், அருமையான வேலையை செய்கிறீங்க அப்படின்னு அறிவுப்படுத்திட்டு ஒரு விஷயம் சொன்னேன், இவ்வளோ அற்புதமாக காப்பாற்றக்கூடிய நீங்கள் அந்த தீபாவளி அப்போ போது நிறைய பட்டாசுகளை வெடிக்கிறீங்க, அந்த பட்டாசு அப்படிங்கிறது அந்த வவ்வாளுக்கு பெரிய டிஸ்டர்பாக இருக்குது, ஏன் இதை நிறுத்தக்கூடாது அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்வி மாணவர்களோட சேர்ந்து, பார்க் கல்லூரி, கொங்குவேளாளர் பள்ளி, ஏஆர்சி பள்ளி இவங்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் பார்க் காலேஜில் இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் காலை நேரத்தில் ஒரு செமினார், இந்த வவ்வால்களை பற்றியான இயற்கை பற்றியான நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட சொல்லிடுறது, துண்டு பிரசுரங்களை கையில் கொடுத்துறது. மாலை நேரம் 4 மணிக்கு மேலே அந்த கிராமத்துக்கு போயிடுவோம், கிட்டாம்பாளையம் கிராமத்துக்கு போய் வீடு வீடாக போய் வவ்வால்கள் அப்படிங்கிறது அவசியமான ஒரு விஷயம், இது பழம் தின்னக்கூடிய வவ்வால்கள், இது பல கிலோமீட்டர் பறந்து போயிட்டு மாலை நேரங்களில் இருந்து இரவு உள்ள வேட்டையாடிட்டு பழங்களை சாப்பிட்டு காலையில் வந்து அந்த இடத்துக்கு சேர்ந்தது, எது தொந்தரவு கொடுக்குறது இல்லை இவங்கள, இப்படி இல்லை நிறைய விஷயங்களை சொல்லி பட்டாசு வெடிக்கிற போது அந்த பட்டாசு வெடிச்சத்தம் இந்த வவ்வால்களை எப்படியெல்லாம் பாதிக்குன்னு சொல்லி அந்த நோட்டீஸில் நிறைய செய்திகளை கொடுத்தோம். மக்கள்கிட்ட போய் சொல்ல சொல்ல மெல்ல 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 அந்த மக்களும், ஆமாம் எதுக்கு தொந்தரவு பண்ணுவானே, பட்டாசுங்கிறது தேவையில்லை, அப்பாவின் போனஸ் கரியாகி போனது பணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறக்க ஆரம்பிச்சோன்னே அந்த மக்கள் மெல்ல 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 எங்களுடைய கருத்துக்களை சார்ந்து வர்றக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே சேக்கான் அமைப்போடு சேர்ந்து பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணோம். அந்த நிகழ்ச்சியில் சேக்கான்லேருந்து வந்த ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்னாருங்க, இந்த வவ்வால்கள் அப்படிங்கிறது இரவு தேவதை அப்படிதார், எங்களுக்கு புரியாத ஒரு புதினான விஷயமா இருந்தது, அது என்ன இரவு தேவதை, ஒரு சின்ன வவ்வால் அதாவது அந்த பழந்தென்னைக்கூடிய வவ்வாலை தவிர வேறு சின்ன வவ்வால் தோக்குருவின்னு சொல்லுவோம் நம்ம கிராமத்துலலாம், பக்கின்னு சில இடங்களில் சொல்லுவாங்க, ஒரு தீப்பெட்டி சைஸ் தான் இருக்குது, தீப்பெட்டிக்குள்ளே எடுத்து அடைச்சிடலாம், 3 கிராம் தான் இருக்குது, அந்த 3 கிராம் இருக்கக்கூடிய அந்த வவ்வால் மாலை 7 மணிக்கு வெளியே புறப்பட்டுச்சுன்னா அதனுடைய வங்கிலிருந்து கிணத்துகள்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு 1200 கொசுக்களை சாப்பிடுது, 1 மணி நேரத்துக்கு சின்ன சின்ன கொசுக்களை 1200 கொசுக்களை பிடிச்சி சாப்பிடுது. அப்போது விடியற்கால நேரம் வரத்துக்கு எவ்வளோ பிரம்மாண்டமான உண்மை, நாங்கள் அதிர்ந்து போயிட்டோம். அப்படியே அந்த நாடு கூற வவ்வாலாக இருந்ததுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கு, அந்த சின்ன வவ்வாலாக இருந்தால் எவ்வளோ அற்புதமாக இருக்குது, கொசுவே இல்லாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சாரத்தை மெல்ல மெல்ல கொடுக்க கொடுக்க இந்த 2 வருஷமாக அந்த கிராம மக்கள் முழுமையாக பட்டாசே வெடிக்கிறதில்ல. அதனால தான் போன வருஷம் அந்த கிராமத்தில் ஒரு விழா நடத்தி கோவை டிஎஃப்ஓ திருநாவுக்கரசு எல்லை பாதுகாப்படை முகாமனுடைய தலைவர் கணேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் நொய்யல் பசுமை கழகம் சேர்ந்து அந்த கிராமத்துக்கு பசுமை விருது ஒன்று கொடுத்தங்க, பட்டாசே வெடிக்காத கிராமம்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 99.3% அந்த கிராமத்தில் பட்டாசு வெடிக்கலை, அந்த வவ்வாலிகளை பாதுகாக்க அவ்வளோ ஒரு ஈடுபாடோடு இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா சாதாரண மக்கள், படிப்பறிவு குறைவு, ஏழை மக்கள், அந்த ஏழை மக்கள் இருக்கக்கூடிய பகுதியினாலும் தான் அது சாத்தியமாச்சு. இதே பணக்கார பகுதியில் இருக்கக்கூடியது இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வேலை சாத்தியமாக இருக்காது. ஏன்னா பெரிய பெரிய பங்களாக்கள், அந்த பங்களாக்களில் மரம் இருந்து இந்த வவ்வால் வந்து எச்சம் போட்டுச்சுன்னா பெயிண்ட் அடிச்சது வீணாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வவ்வாலை விரட்டி விடுக்க என்ன வழி, சின்ன வழி தான், மரத்தை வெட்டினா வேலை முடிஞ்சு வச்சு இதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மக்கள்கிட்ட அதெல்லாம் ஈடுபடல. சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் கூட அதை எச்சம் போடுது, வீடு மேலே விழுகுது, ஸ்கூலுக்கு போகிறபோது குழந்தை மேலே விழு, அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த மக்கள் இன்றைக்கும் அதை அருமையாக பாதுகாத்துட்ருக்குறாங்க. நாம் ஏன் செய்யக்கூடாது?
ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் பழைய காலத்தில் வந்து பாரதியார் பாடியிருக்காரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு, மனிதர்கள் வந்து அந்த இயற்கையோட ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்து வந்து அவங்களோட பாடல்களில் நம்ம கேட்குறோம். ஆனால் நம்ம வந்து இப்போ சுற்றுப்புற சூழல்லேருந்து விலங்குகள்கிட்டருந்து எல்லாமே ரொம்ப தள்ளி போய், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எங்கள் வீடுகளுக்கெல்லாம் ஏர் கண்டிஷன் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ நகரப்பகுதிகளெல்லாம் பார்த்தோன்னாக்க ஏர் கண்டிஷன் இல்லாமல் கிட்டத்தட்ட எல்லாருமே இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுவும் கோயம்புத்தூர்னு சொல்லும்போது முன்னாடி இருந்த மாதிரி அந்த ஒரு குளிர்ச்சி இப்போ இல்லை. உலக வெப்பமயமாதலுக்கு அந்த குளிர்சாதன பெட்டிகளே ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னும் நிறைய பேர் உணர்றதே இல்லை. அவங்களுடைய வசதிகளுக்காக அவங்க இந்த மாதிரி செயல்களில் தான் நிறைய பெருக்கிட்டு போகிறாங்களே தவிர, இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், ஒரு வீட்டை சுற்றி ஒரு 10 மரம் நட்டோம்னாக்க நமக்கு அந்த இயல்பான குளிர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து யாரும் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. இப்போது இந்த சுற்றுச்சூழல் வந்து இனிமேலும் அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு தனி மனிதனாக என்ன செய்ய முடியும்?
சின்ன வேலைங்க. உங்கள் வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை 10 பத்திரிக்கை வந்திருக்கு, அதை வந்துட்டு அந்த விருந்தினர்கள் கொடுத்துட்டு வெளியே போகிறாங்க இல்லைங்களா, அப்போவே 9 பத்திரிக்கை கிழிச்சு போட்டுருங்க, சுற்றுச்சூழல் காப்பாற்றப்பட்டாச்சு. ஏன்னா நீங்கள் போகக்கூடிய கல்யாணம் ஒன்றாத்தான் இருக்குது. எப்போவோ ரயிலில் ஏற்பட்ட சிநேகம், பஸ்ஸில் ஏற்பட்ட சிநேகம், பஸ் ஸ்டாண்டில் ஏற்பட்ட சிநேகம், இல்லையே ஏதோ மார்க்கெட்டில் ஏற்பட்ட சிநேகம், இது எல்லாம் வந்து அழைப்புதல் கொடுத்துட்டு போவாங்க. நாமளும் வேண்டா வெறுப்பாக வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன செலவுகள் ஏற்படுது, ஒரு கல்யாணம்னாலே வெட்டி செலவு தான். ஆரம்பத்துலலாம் கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. 2 நாளைக்கு முன்னாலே வந்துடுவாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து பாத்திரம் வந்துடும், பக்கத்து வீட்டிலேருந்து சேர் வந்துடும், பக்கத்து வீட்டிலேருந்து கரண்டி வந்துடும், இந்த உறவினர்களே வந்து எல்லாம் சமையல் பண்ணுவாங்க, பந்தல் போடுவாங்க, எல்லாம் வேலையும் நடக்கும். 2 நாள் திருவிழாவாக இருக்குது. சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தால் கூட நல்லா மறைஞ்சு போயிரு, பெரியப்பா சித்தப்பா மாமன் மச்சன் அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. குடும்ப விழாங்கிறது அதுதான் குடும்ப விழா. ஆனால் காலம் போக 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 என்னாச்சுங்க, நம்மளுக்கு வெளி பழக்க தொடர்புகள் ஏற்படுறது, அப்புறம் ஒரு மாயை தன்னுடைய அந்தஸ்தை பெருசாக காட்டணும் அப்படிங்கிறக்காக நான் 10,000 பத்திரிக்கை அடிச்சிருக்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னே கல்யாண மண்டபம் புக் பண்ணிக்கிறது, நகரத்துலேயே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம். இந்த கல்யாண மண்டபத்தை புக் பண்ணிவிட்டு அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிடுறது. வீட்டில் ஒரு பக்கம் பெண்கள் போயிட்டுருப்பாங்க, நகை கடைக்கு, ஜவுளி கடை, காஞ்சிபுரம் போய் எடுக்கலாமா, நகை போய் துபாயில் எடுக்கலாமா, ஏன்னா இந்தியாவில் இருக்கிற டிசைன் பூரா எடுத்தாச்சு, நீ துபாய் தானே போகணும், வேறு வழி இல்லையே. இப்படியெல்லாம் பெண்கள் ஒரு பக்கம் போயிட்டுருப்பாங்க, ஆண்கள் ஒரு பக்கம் அந்த கல்யாண மண்டபத்தை எப்படி ஜோடனம் பண்ணலாம், வரக்கூடிய விருந்தினர்களுக்கு 100 வகையான சாப்பாடு போடலாமா. ஏயா ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றக்கே நம்ம ஊர் வக்கு இல்லாமல் இருக்குது, இதில் 100 வேளை சாப்பாடு வேறு தேவையா? இப்படி எல்லாம் போயிட்டு 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 என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் கல்யாணம் முடிவாகி பக்கத்தில் வந்தாச்சு. நாமளும் நம்ம வீட்டில் தயாராகிறோம், இந்த கல்யாண பத்திரிக்கையெல்லாம் வரிசையை எடுத்து வச்சு, சரி 6-6-5 இந்த கல்யாணம், 6-5-6-7 இந்த கல்யாணம், 6-7-6-9 இந்த கல்யாணம், 7 மணிக்குள்ளே 10 கல்யாணம் முடிஞ்சு வச்சு. வீட்டில் இருக்கிற காரு பூரா வெளியே வந்துடும், ஸ்கூட்டர் பூரா வெளியே வந்துடும், பைக்கு பூரா வெளியே வந்துடும், பட்டுச்சீலை பூரா வெளியே வந்துடும், இது எல்லாம் வெளியே வந்து என்னாச்சு, நகரம் பூரா ஜாம், எல்லா இடத்துலையும் போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டுச்சு. இருக்கக்கூடிய காவலர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒன்றே ஒன்று பண்ணல, அவங்க கல்யாண தன்னைக்கு எல்லா காவலர்களுக்கும் விடுமை கொடுத்து நீங்களும் எல்லோரும் கல்யாணத்துக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டா யாரும் கல்யாணத்துக்கு போக மாட்டான், கல்யாணத்தை பற்றி நினைக்க மாட்டான், வீட்லேயே கல்யாணம் வச்சுக்கோ பேசாமல். கடைசி ரைட் இந்த கல்யாணம் வந்தாச்சா நாங்களும் போட்டு போயிடுறோங்க. கல்யாணத்தை போட்டு போய் ஏற்கனவே நம்மளுக்கு கல்யாண வீட்டில் போய் சாப்பிட தெரியாது, வெளிப்படையான உண்மையை சொல்கிறேங்க, கோச்சுக்காதீங்க. கோவை மாவட்டத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளில் போய், நம்ம கோவை மாவட்டம் இதுக்கு முன்னே கலெக்டராக இருந்த திரு கருணாகரன் அவர்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் சொல்லி கொடுத்துருந்தார், குழந்தைகளை கையை கழுவிட்டு சாப்பிடுங்க, பாதி நோய்கள் குறைஞ்சி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். குழந்தைகளுக்கு அவர் சொல்லி கொடுத்தார், நம்ம பெரியவங்களுக்கு யாருங்க சொல்லித்தர்றது? கல்யாண மண்டபத்துக்கு போகிறோம், வாங்க வாங்க வாங்கங்கிறாங்க, வணக்கம் போடுறோம், கை கொடுக்குறோம், அப்படியே உள்ளே போகிறோம். ஒரு பக்கம் பஃபே சிஸ்டம், இன்னொரு பக்கம் பந்து சிஸ்டம், எல்லாம் என்ன பண்ணுவோம், பஃபேக்கு தான் போவோம். போய் அங்கே தட்டத்தை வரிசையாக வச்சுருப்பான், தட்டத்தை எடுப்போம், பாக்குமட்ட பிளேட்டு, அந்த பாக்குமட்ட பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வச்சுருப்பான், அந்த பேப்பர் எதுக்கு வச்சுருக்காருன்னு நம்மள 3/4 பேருக்கு தெரியாது, அப்படியே எடுத்து நீட்டிகிட்டு இருப்போம். பஃபேங்கிறது எதுக்கு, நம்மளுக்கு எந்த ஐட்டம் தேவையோ அந்த ஐட்டத்தை பொறுக்கி எடுத்து சாப்பிட்றக்காத்தான் நம்ம எல்லா இடத்துலையுமே நீட்டிகிட்டே போயிட்டுருப்போம் வரிசையாக. சரி அவன் வைக்கிறதாவது கொஞ்சம் கம்மியாக வையான்னு சொல்லுவோமா, அதையும் சொல்ல மாட்டோம். இப்படி வரிசையாக வாங்கிட்டு போய் தட்டை நிறைஞ்சு போயிரு. தட்டத்தை பிடிக்க தனியாக ஒரு ஆள் வேணும். இருந்தாலும் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் கஷ்டப்பட்டு சாப்பிட்றது. அப்படி சாப்பிட்ருக்க போது ஏற்கனவே அந்த தட்டத்தில் ஒரு பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேப்பர் ஊறி போய் அந்த சட்னியோடு சேர்ந்து வரக்க ஆரம்பிச்சிரு. இது என்னடா வித்தியாசம் வருது, நாக்கில் வேறு ருசியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த தட்டத்தை கொண்டு போய் அப்படியே அந்த உணவுப் பொருளோடு கொண்டு போய் டப்பாவில் போட்டுறோம். ஒரு தட்டம் போச்சுங்களா, 150 ரூபா போச்சு. அடுத்த தட்டம் எடுக்கிறோம், நேராக தோசை வாங்குற போகிறோம். தோசையில் 10 வகையான தோசை, ராய் தோசை, கம்பு தோசை, சோள தோசை, சாம தோசை, குதிரவாளி தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வகையான தோசை இருக்குது. சரி, ஏதோ ஒரு தோசையாவது வாங்கிக்கலாமில்ல, நாம் அதை செய்ய மாட்டோம். 10 வகையான தோசையும் அடுக்கிட்டு வந்துடுவோம். அடுக்கிட்டு வந்து நின்னா கீழே இருக்கிற தோசை தான் ருசியாக இருக்குது. அதுக்குள்ளே அது சட்னி சாம்பாரில் நனைஞ்சு போய் அந்த ருசியும் தெரியாமல் போயிடும். சரி, இந்த தட்டத்தை என்ன பண்ணுறது, அதையும் இங்கே கொண்டு போய் போடு. ரெண்டு தட்டம் போச்சு, 300 ரூபா போச்சு. அப்புறம் இனி தயிர் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, கம்பு சாப்பாடு அப்படின்னு இருக்குது, அதையும் வாங்கிறக்கா தனியாக ஒரு தட்டம், அதையும் எடுத்துகிட்டு போகிறது. தயிர் சாப்பாடு வாங்கியாச்சு, ஒரு பக்கம் தக்காளி சாப்பாடு வாங்கியாச்சு, கம்பு சாப்பாடு வாங்கியாச்சு, அதை கொண்டு வந்து சாப்பிடுவோம். அது பிடிக்குங்களா? வீட்டில் ஒரு காலகட்டத்தில் சாப்பிட்ட அந்த கம்பு சாப்பாடுடைய ருசி கண்டிப்பாக கல்யாண சாப்பாட்டில் வராது. அப்புறம் இதுவும் பிடிக்காமல் அதையும் போட்டுருவோம், 450 ரூபா வேஸ்ட்டு. அப்புறம் கடைசியில் பொம்பளை கூட சண்டை போட்டு வீட்டில் வந்து அல்லது ஹோட்டலில் சாப்பிட்றது, வீட்டில் போய் சாப்பிட்றது, உப்புமா கிளறி சாப்பிட்றது அப்படின்னு சாப்பிட்டு படுத்துக்கிறோம். எதுக்கு இது பேசாமல் வீட்டில் உப்புமா கிளறி குழந்தைகளோடு சேர்ந்து சாப்பிட்டு இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. டீசல் போக்குவரத்து 500 ரூபா செலவு, ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா 1000 ரூபா செலவு. ஒவ்வொருத்தரும் இப்படி ஒவ்வொரு 1000 ரூபா செலவு பண்ணால் எத்தனை 1000 செலவாயிருக்கு. ஒரு கல்யாணத்துக்கு 10,000 பேர் வர்றாங்க, 100 பேர் வந்தால் போதும். அங்கே நடக்கக்கூடியது என்ன, ஒரு மணமகள் ஒரு மணமகள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு சிறப்பாக கல்யாணம் நடக்கணும். காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கல்யாணங்கள்லேயும் ஒரு 200 பேர், 150 பேர் இருப்பாங்க அந்த முகூர்த்த நேரத்தில். அந்த முகூர்த்த நேரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் கல்யாணத்தை கூப்பிட்ருக்கணும். சாயங்கால நேரம் மட்டும் நடக்கிறது எல்லாமே கூத்து, அது ஆடம்பரம். அந்த கூத்து நம்மளுக்கு தேவையில்லை. பெரும் பணக்காரர்கள் கூட அந்த கூத்தை பண்ணுறதில்ல, அளவாக கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டலில் வச்சு ரிசர்வேஷன் வச்சு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் நடுத்தர மக்கள் நாம் இன்னமும் பெரிய வேஷம் போட்டு காமிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளுக்கு என்ன சர்டிஃபிகேட்டாக கொடுத்துட்டு போகிறாங்க, 10,000 பேர் வந்துட்டாங்க, இனி இந்த மணமகளுக்கு மணமகளுக்கு வருஷம் பூரா ஃப்ளைட்டில் இலவசமாக பயணம் பண்ணிக்கலான்ட்டு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன் இப்படி பண்ணுறீங்க? செலவு பண்ணக்கூடிய காசை பேசாமல் அந்த மணமகளுக்கு மணமகளுக்கு கொடுத்து வருஷம் பூரா நீங்கள் சுற்றிட்டு வாங்க. தேனளவுக்கு சுவிட்சர்லாந்து போங்க, தாய்லாந்து போங்க, கொடுத்து தான் சந்தோஷம் போயிட்டு வந்துருப்பாங்களே. அதை விட்டு போட்டு இவ்வளோ செலவு பண்ணி அந்த மணமகளும் மணமகளுமே சாயங்காலம் 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அந்த மேடையில் நின்றுக்கிறாங்க. தூக்க முடியாத மாலை, அந்த மாலையிலேருந்து வெளியே வரக்கூடிய மனம். காலையில் மணமகள் வந்தாச்சு மேடைக்கு, மணமகனை காணோம், ஏன்னா மயக்கம் போட்டு விழுதவர் இன்னும் எந்திரிக்கல. இதுதான் முக்கால்வாசி கலையை நடந்துட்டுருக்குது. அதனால் சுற்றுச்சூழலை காப்பாற்றுறது பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது நம்ம கல்யாணத்துக்கு போகாமல் முட்டை போகுது, பிளாஸ்டிக் கப்பில் தண்ணி குடிக்காமல் முட்டை போகுது. இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லியாகணும், கல்யாண மண்டபத்தில் பிளாஸ்டிக் கப்பில் தண்ணி கொடுக்குறாங்க. நாம் எவ்வளோ தண்ணி குடிப்போம், ஒரு சிப்பு குடிப்போம். அந்த டம்ளருடைய விலை 80 பைசா, ஒரு சிப் தண்ணி குடிக்கிறதுக்கு 80 பைசா செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம உயர்ந்த பணக்கார நாட்டில் இருக்கிறோமா? முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லா வீடுலையும் சில்வர் டம்ளர் இருக்குங்க. ஒரு 50 டம்ளர் வந்ததுன்னா அந்த 50 டம்ளர் தான் தண்ணி குடித்தோம். நம்ம அம்மா அப்பா எல்லாம் அப்படி தான் குடிச்சு வளர்ந்தவங்க, அவங்களுக்கு பிறந்தவங்க தான் நாமல்ல. அப்போ நம்மளுக்கு மட்டும் என்ன பிளாஸ்டிக் கப் தேவைப்படுது? ஏன் அண்ணாந்து குடிக்கிறது இல்லை, கவி தான் குடித்தா மறுபடியும் கழுவி குடிக்கலாம் இல்லையா? ஏன் அந்த போக்கு வரமாட்டேங்குது? இந்த போக்கெல்லாம் வளராது, ஆனால் சுற்றுச்சூழல் காப்பாற்றப்படணும் எல்லாத்துக்குமே. ஆனால் இதையெல்லாம் விட்டு போட்டு இவன் என்ன பண்ணுறான்னு அந்த மாளுகை சுலபமான ஒரு பேச்சு எடுத்துக்கிறான். ஓசோன் படம்லாம் ஓட்டையாயிடுச்சுங்க, அதனால் நான் அடைக்கு போகணும், இங்கேருந்து வெல்டிங் மிஷின் எடுத்து 4 பேர் கிளம்பி போயிடலாம். எவ்வளோ கேவலமான சூழ்நிலைக்கு நாம் போயிட்டுருக்குறோம். இங்கே இருக்கிற சரி பண்ணுறதுக்கு நம்மளால் முடியல. பிளாஸ்டிக் கப்புகளில் தண்ணி குடிக்க வேண்டாம், பிளாஸ்டிக் கப்புகளில் டீ குடிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்மளால் வளர்த்திக்க முடியலையே. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு வெளிப்படையான ஒரு உண்மை சொல்கிறேங்க. எங்கள் அப்பாவு அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு போலை இருக்குது, பொட்டியெல்லாம் அணை கிடையாது, பீரோ கிடையாது. அந்த போலையில் எங்கள் அம்மாவது 4 சேரை இருக்குது, எங்கள் அப்பாவது 4 சட்டை இருக்குது. எல்லா வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சட்டையினுடைய ஓரம் கிழிஞ்சு போச்சுன்னா தச்சு போடுவாங்க. இன்றைக்கி என்ற மகனுக்கு, சின்ன மகனுக்கு ஒரு பீரோ, பெரிய பையனுக்கு ஒரு பீரோ, என்ற சம்சாரத்துக்கு 2 பீரோ. இப்படி இருந்ததுன்னா சுற்றுச்சூழல் எங்கே உருப்படும்? ஆக இந்த பார்வை பார்க்குறக்கு யாருமே தயாராக இல்லை. சுற்றுச்சூழலில் எல்லாமே குளோபல் வார்மிங். சரி, குளோபல் வார்மிங்க்கு நம்ம என்ன பண்ணலாம்? மரத்தை நட்டால் மட்டும் சரியாக போயிடுமா? இந்த பார்வை வரமாட்டேங்குது. மரத்தை நட்டால் மட்டும் கண்டிப்பாக குளோபல் வாங்கி குறைஞ்சிடாது. நம்ம ஒவ்வொரு முறையும் கடத்தறிவுக்கு போய் நிறைய பொருளை வாங்கி குவிக்கிறோமே, இதை தடுத்து நிறுத்தினாலே குளோபல் வார்மிங் குறைஞ்சி போயிடும். தேவையில்லாத பொருளை வாங்குகிறோம், வாங்கி கொண்டு வந்து வீட்டில் குவிச்சிடுறோம், அந்த பொருளை பயன்படுத்துகிறதே இல்லை. 6 மாதம் கழித்து மறுபடியும் குப்பை போகுது. மார்க்கெட்டில் போய் வாங்குறது கம்மி பண்ணீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்மியாயிரு. ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிகள் இருக்கக்கூடிய புகை போக்கிகள் எல்லாமே தங்களுடைய வேலையை நிறுத்திக்கி. அப்போ பேச எல்லாமே சுற்றுச்சூழல் சரியாயிடுச்சே. செய்ய வேண்டியதெல்லாம் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. நம்முடைய தனி மனித செயல்பாடுகளை ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கணும். குறைச்சாலே சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக சரியாகும்.
நல்லா சொன்னீங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி நுகர்வு கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால நிறைய தேவையில்லாத, அதாவது இயற்கையை வந்து சுரண்டுறோம். நம்ம இயற்கை நமக்கு வேண்டிய எல்லாத்தையுமே கொடுக்குது. அதை நம்ம வந்து அளவோடு எடுத்துக்கிட்டு இனி பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்காக அதை நம்ம விட்டு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் பேராசை அப்படிங்கிற வந்த இதனால எதையுமே வந்து மனிதர்கள் போதும்னு நினைக்கிறது கிடையாது. சாதாரண மனித இயல்பு வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னாக்க இன்னும் வேணுங்கிற உணர்வு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அளவோடு இருக்கணும் இல்லைங்களா? அளவுக்கு மீறி போகும்போது அது நம்ம எல்லாரையுமே பாதிக்குது. இப்போது இதையெல்லாம் வந்து மனிதர்கள் குறைச்சிக்கிட்டாங்கனாக்க அதுதான் வந்து அவங்க சுற்றுச்சூழலை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு நல்லா அழகாக நீங்கள் சொன்னீங்க. இப்போது உங்களுடைய நொய்யல் பசுமை இயக்கம், இப்போ இந்த இயக்கம் மூலமாக இன்னும் ஏதாவது செய்யலான் இருக்கீங்களா? இதில் வந்து உங்கள் நண்பர்கள் என்ன மாதிரி உங்களுக்கு உதவி செய்கிறாங்க?
எங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா நொய்யல் பசுமை கழகம் அப்படிங்கிற பேருங்க. 2008 ஆரம்பிக்கப்பட்டதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். 8 நண்பர்கள் சேர்ந்து இந்த வேலையை ஆரம்பித்தோம். இன்றைக்கி 200 மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 8 நண்பர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக எங்கள் பகுதி சோமனூர் சேர்ந்த ஒரு ஆடிட்டர் சேதுராமசாமி ஒருத்தர், KPR நிறுவனங்களுடைய தலைவருடைய மருமகன் ஒருத்தர், சக்திவேல் ஒருத்தருங்க, அப்புறம் மீதி இருக்கக்கூடிய 6 நண்பர்கள், 8 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கிற போது எங்களுடைய நோக்கம் எதுவாக இருந்ததுன்னா, சரி ஏதோ கொஞ்சம் மரநாற்றுகளை கொடுத்து அப்படி நட வைக்கலாமே அப்படி இருக்காத்த ஆரம்பித்தது. அப்போ நாற்றுகள் அப்படிங்கிறது நாங்களும் இறக்க ஆரம்பித்தோம். நிறைய வீடுகள்லேருந்து கம்பெனிகள்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு போகிற ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் அப்படி நடந்திருந்தாலும் இன்னொரு பக்கமும் சுற்றுச்சூழலில் இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது வெளியே பழகிற போது, பேசுகிற போது, நிறைய புத்தகங்களை படிக்கிற போது நிறைய விஷயங்கள் தெரியுது. அதுக்காகத்தான் இந்த பறவைகள் பாதுகாப்பு அப்படி நல்லா போனது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதிகளில் வேட்டைகள் ரொம்ப அதிகமாக நடக்குது. கள்ள வேட்டைன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா கிராமப்பகுதிகள், தோட்டங்கள் இருக்குது, காடுகள் இருக்குது, இந்த பகுதிகளில் வேட்டைகள் ரொம்ப அதிகமாக நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா தறி ஓட்டக்கூடியவங்க, பெயிண்டருங்க, இது மாதிரி வேலையில் ஈடுபட்டுருக்கிறவங்க எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. அன்றைக்கி ஒவ்வொரு உண்டிவில் எடுத்துக்குவாங்க, வலை எடுத்துக்குவாங்க, வலை எடுத்துகிட்டு போட்டுருவாங்க. ஸ்கூலுக்கு போகிற பசங்களும் கூட போகிறாங்க. நிறைய பேர்த்து நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம். போயிட்டு முயல் பிடிக்கிறது, கீரி பிடிக்கிறது, அலங்கு பிடிக்கிறது, முள்ளெளி பிடிக்கிறது, நிறைய பறவைகள் கூட்டம் கூட்டமாக இருக்கும் இல்லையா, மைனா இருக்குது, கால்நடை கொக்கு இருக்குது, இது மாதிரி பறவைகள்லாம் பிடிக்கிறது அப்படிங்கிறது நிறைய செஞ்சிட்ருக்கிறாங்க. இதையும் நம்ம தடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கேட்குற போது, தாராளமாக நீங்கள் செய்யலாதையே, இது முக்கியமான விஷயம், இது சுற்றுச்சூழலை காப்பாற்றுறதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மரம் நடுறதில்லை, இந்த பறவைகளை காப்பாற்றுறது தான். இந்த பறவைகளை காப்பாற்றுறீங்களா, அது மரம் நட்டுரு. நீங்கள் 100 மரம் நட்டினீங்கன்னா அதில் 50 மரம் தான் புழக்கி. ஆனால் பறவைகள் பழங்களை சாப்பிட்டு அது கொட்டை கீழே போட்டுச்சுன்னா, 100 கொட்டைகளை கீழே போட்டுச்சுனா 100 கொட்டைகளையும் முளைக்கி. ஜெர்மினேஷன் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதனால் பறவைகளை காப்பாற்றுறது அற்புதமான வேலை அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து மெல்ல மெல்ல இந்த வேட்டையாடுறவங்களை போய் நம்ம தடுக்கிறக்க ஆரம்பித்தோம். முதல்ல எங்களுக்கு எதிர்ப்பு வரத்த ஆரம்பிச்சிது. ஆனால் அவங்ககிட்ட உண்மையை சொல்கிறக்க ஆரம்பித்தோம், இப்படியெல்லாம் இருக்குது, அதனால் இந்த பறவைகளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வேட்டையாடுறதை தவிர்க்கணும். உங்களுக்கு தான் பிராய்லர் கோழி இருக்குது இல்லையா, ஆட்டுக்கறி இருக்கிற கடையே, அதில் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சில இடங்களில் நாங்களோட காசே கொடுத்துருக்குறோம். அவன் வேட்டையாடுறவங்க கூட தடுக்கிறதுக்காக இன்றைக்கி அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் மட்டன் வாங்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு 500 கொடுத்துருக்குறோம். சிலருக்கு எப்படியும் செஞ்சுருக்குறோம். சமீபத்தில் சத்தியமங்கலத்தை சேர்ந்த ஒரு 20 பேர் கொண்ட ஒரு கூட்டம், எங்கள் கிராமத்து கிட்டாம்பாளத்து பக்கத்தில், கருமந்தம்பட்டி பக்கத்தில் மோப்புரிவாளன்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வேட்டையாடிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த பகுதியில் வேட்டையாடி இருந்த ஒரு கூட்டம் எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வேட்டையாடிட்டு இருக்கிறாங்க, எங்களையெல்லாம் தடுக்கிறீங்கள, அவங்களே தடுக்க மாட்டேங்கிறான்னு கேட்குறாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு கூட்டம் போயிருந்தோம். போய் அந்த கூட்டத்தை பார்க்குற போதுங்க முயல் வச்சுருக்கிறாங்க, முயல் எல்லாம் செத்து போச்சு, கீரி 2 கீரி வச்சுருந்தாங்க, கிட்டத்தட்ட 381 பறவைகள், காடை அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை, 381 பறவைகளை வச்சுருந்தாங்க கூண்டில். அவங்களெல்லாம் பிடிச்சி விரட்டி அந்த இடத்துல வேறு வழியே இல்லை, அவங்களுக்கு விழிப்புணர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு மனநிலையில் இல்லை, அவங்களுக்கு காசு, இதை கொண்டு போய் எங்கேயோ கடலை விற்று நல்லா காசு கிடைக்கி, அதனால் அவங்களை விரட்ட வேண்டியதாக போச்சு. விரட்டி அவங்க இருக்கக்கூடிய வலையிலெல்லாம் பிடுங்கி அந்த பறவைகளை பூரா அந்த தோட்டப்பகுதியிலே கொண்டு எல்லாம் விடுவிச்சோம். இது உங்களுக்கு பெரிய எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது, அந்த பறவைகள்லாம் மகிழ்ச்சியாக பறந்து போகுது. இதே மாதிரி கிளிகளை பிடிச்சிட்டு விற்றுட்டுருப்பாங்க, அவங்கள விரட்டி அந்த கிளிகளெல்லாம் பிடிச்சி பறக்கிடுவோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா, இப்போ அழகுன்னு சொல்லக்கூடிய எறும்பு தின்னி ரொம்ப குறைஞ்சி போச்சு. சாதாரண முதல்ல பார்த்தீங்கன்னா ரோட்டில் எல்லா பக்கமே இருந்துருக்கு, இப்போ ரொம்பவுமே குறைஞ்சி போச்சு. தற்செயலாக என்றைக்காவது ஒரு நாளைக்கு பார்த்தத்தை உண்டு. அந்த அலங்குகளை பிடிச்சி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. எங்கள் நண்பர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் எல்லாருமே, எங்கள் செயலாளர் நித்யானந்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருப்பார். இதில் நாங்கள்லாம் ஒரு இடத்துல போய் பேசிகிட்டு இருப்போம், அவர் பேச மாட்டார், கை வச்சிருவார், மிக வேகமாக செயல்பாட்டில் இருப்பார். அதே மாதிரி எங்கேயாவது ஒரு மரங்களை வெட்டிட்டு இருந்தால் கூட பக்கத்தோட்டத்தில் இருக்குது, அந்த பக்கத்தோட்டத்துக்காரன் மட்டுவான், இவர் போய் தடுப்பார், சத்தம் போடுவார். அப்புறம் ஏதோ ஒரு வகையில் அந்த மரம் வெட்டம் நின்று போயிடும். அப்புறம் அந்த பக்கத்தோடக்காரன் சண்டைக்கு வருவான். அப்புறம் இதில் அப்படியே காலதாமதமாகி அப்புறம் எல்லோரும் போய் பேசுகிறோம்னா, மரம் இருந்து போச்சு அதனால் அது நிழல் கொடுக்குறதில்ல, பறவைகள்லாம் பாருங்கள் எத்தனை வந்து உட்காருது, கொஞ்சம் பாருங்களேண்ணா அப்படின்னு சொன்னால் அவர் மனசு மாதிரி விடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய நடந்திருக்குது. இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நல்ல சூழ்நிலையை போயிட்டுருக்குது. இந்த விலங்குகள் வேட்டை, பறவைகள் வேட்டை அப்படிங்கிறத அருமையை தடுத்துட்டு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரு நல்ல ஆக்டிவிட்டிஸையும் பண்ணிகிட்ருக்குறோம். இது இல்லாமல் நொய்யல் ஆற்றுல 176 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அந்த நொய்யல் ஆற்றுல சோமனூர் கிழக்கு பல்லவாளையம் சொல்லிட்டு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் 2009 ஒரு விடியற் காலை பொழுது அந்த பல்லவாளையம் கிராமத்துலேருந்து எங்கள் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு, ஏங்க உடனே ஒடியாங்க வாங்க, வேகமாக வாங்க, இங்கே எல்லாம் பறவைகளை விஷம் பிடிச்சி கொண்டுட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா நண்பர்கள்லாம் சேர்ந்து போனோம். போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றுனுடைய ஆற்றுல தண்ணி போகிறதில்லை, ஒரு இடத்துல சேறு மாதிரி தண்ணி தேங்கி நிற்குது. அந்த சேத்து பகுதியில் கொஞ்சம் விஷம் வச்சு மீன்கள்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. பறவைகள் நாங்கள் போகிற நேரத்துலேயே அந்த பறவைகள் வந்து உட்காருது, அந்த மீன்களை சாப்பிட்றதுக்காக எத்தனைக்குது, மீன்களை சாப்பிடுது, சாப்பிட்டோடனே அங்கேயே பொத்துன்னு விழுகுது பறவைகள். உடனடியாக போய் அந்த பறவைகள்லாம் முதல்ல விரட்டி விட்டோம். கீழே கிடக்கூடிய பறவைகள்லாம் எடுத்து எல்லாம் எண்ணி பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு 200 பறவைகள் அந்த இடத்துல. நைட் ஹெரான்னு சொல்லக்கூடிய பறவைகள் தான், ராக்கோக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் அதிகமாக இருந்தது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பறவைகள்லாம் செத்து விழுந்த உடனேயே அதையெல்லாம் எடுத்து அப்போவே ரெக்கையெல்லாம் பிரித்து எடுத்துட்டு அதனுடைய கறி மட்டும் எடுத்து திருப்பூர் பகுதியில் கொண்டு போயிடுறாங்க விற்பனைக்காக. எங்களை பார்த்தோன்னே எல்லாமே ஓடிட்டாங்க. வனத்துறைக்கு தகவல் கொடுத்தோம், வனத்துறையெல்லாம் வந்து பார்த்தாங்க. ஒரு 10 இந்த பகுதியில் யாரும் கொஞ்சம் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு செக்யூரிட்டி போட்டாங்க. இந்த விஷயம் அன்றைக்கு சட்டமன்றத்து வரைக்கும் பேசப்பட்டுச்சுங்க, தமிழக சட்டமன்றத்து வரைக்கும் பேசப்பட்டு ஒரு பெரிய இஷ்யூவாக போச்சு. ஒரு இஷ்யூ பெருசாகிற போது தான் அதோட பேர் என்ன, சோ பறவைகள்லாம் வேட்டையாடக்கூடாதா, தடுக்கலாமா? ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் பல பேருக்குமே ஒரு கிராமத்தில் முயல் வேட்டையாடி இருந்தாங்கன்னா இதை தடுக்கலாமாங்கிறது தெரியாது. அதையே தான் உழப்பு பண்ணிட்டு போகிறான் பாவம் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பாவம் அப்படிங்கிற கருத்துக்கு பின்னால் நம்ம சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது அங்கே அழிக்கப்படுது அப்படிங்கிறத நினைக்கிறதில்லை. கீரி அப்படிங்கிறது எவ்வளோ அற்புதமான உயிரினம்ங்க. இன்றைக்கி எல்லா கிராமங்கள்லையும் மயிலுடைய எண்ணிக்கை பெருகி பெருகி மயில் ரொம்ப தொந்தரவாக போச்சுங்க, நாங்கள் எந்த பயிர் பண்ணாலும் விடமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் புலம்புறதை கேட்டுருக்குறோம். ஆனால் அந்த விவசாயிகள் கீரிகள் வேட்டையாடுறதை தடுத்துருந்தாங்கன்னா இந்த மயிலுடைய எண்ணிக்கை பெருகியிருக்காது. ஏன்னா மயிலுடைய பெரிய ப்ரீடேட்டரை கீரி தான். இந்த கீரி தான் அந்த மயிலுடைய குஞ்சுகளை சாப்பிட்றது அப்படிங்கிறது அதனுடைய இனத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தது. மயிலுடைய எண்ணிக்கையும் பெருகாமல் இருந்தது, கீரியும் வளமாக இருந்தது. இன்றைக்கி கீரிகளை பூரா முற்றிலும் வேட்டையாடுறதுக்கு அனுமதிச்சிட்டோம், மயில் எக்கச்சக்கமாக பெருகிருச்சு. இன்றைக்கி அதுக்கு என்ன வழி பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. தேசிய பறவை அறிவிக்கப்பட்டாச்சுங்க, தேசிய பறவைக்கு அறிவிக்கப்பட்ட பிறகு அதனுடைய பாதுகாப்பு அதிகம், அதே நேரத்தில் தொந்தரவுகளும் இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த இஷ்யூ அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேச்சர் ஒன்றை ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்கிது இல்லைங்களா. அந்த பேலன்ஸ் பண்ணிக்கிறத நாம் காப்பாற்றி வச்சுருந்தாலே போகுது, நாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். எப்படி வீட்டில் நம்மளுக்கு வரக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்களில் பாதி நோயை நம்ம வீட்டில் இருக்கிற பள்ளி இன்று இடுக்கில் வாழ்ந்துட்டு இருக்கிற பள்ளி நம்மளுக்கு குறைச்சி போடுது, 50% நோய்களை குறைச்சி போடுது. இது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த பள்ளி மேலே மிகப்பெரிய ஒரு கருத்தை சுமக்க வச்சு இத்தினோண்டு பள்ளி நம்முடைய வாழ்க்கையவே நிர்ணயம் பண்ணுறதா, அதனுடைய சத்தம் நிர்ணயித்து அது மேலே பெரிய சுமையை அதே நம்மளுக்கு பயந்துக்கிட்டு அந்த டியூப் லைட் சந்தில் இல்லை ஓட்டு சந்தில் வாழ்ந்துகிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகளை வீட்டுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளை அந்த டியூப் லைட் வெளிச்சு அங்கங்கெல்லாம் உட்காந்துட்டு பூச்சிகளை பூரா சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த பூச்சிகள் தான் நம்மளுக்கு நிறைய நோய்கள் கொடுக்கக்கூடியது. இந்த பூச்சிகளை இது கண்ட்ரோல் பண்ணிடுது, நம்மளுக்கு நோய் வராமல் போயிடுது. சூழல் சங்கிலியில் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது. இந்த பள்ளிகளை பேசாமல் விட்டு வச்சா நம்மளுக்கு நோய் வராது. ஆனால் இந்த பள்ளிகள் வந்து அது சத்தம் போட்டுச்சுன்னா நாம் சத்தம் போடுறோமே, பக்கத்து வீட்டு கேட்குற மாதிரி அது யாருமே பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டால் என்ற வீடு நான் சத்தம் போடுவேன்னு கேட்க சொல்கிறோம். ஆனால் இந்த பள்ளிகள் சின்ன சத்தம் போட்டால் போகுது, அதுக்கு ஒரு காரணம் இது கிழக்க சொல்லிச்சா மேற்க சொல்லிச்சா, அதுக்கு ஒரு பஞ்சாங்கத்தை புரட்டு, ஏன் இந்த பிரச்சனையும் சொல்லிட்டு பள்ளியில் அடித்து கொள்கிறாங்க. அதுக்காக ஏதோ ஒரு கருவி ஒன்று விற்கிறாங்க, அதை கொண்டு வந்து வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டோம்னா பள்ளி வராதுங்களாமா. இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இது. இப்படி சூழல் சங்கிலியில் ஒன்று கொண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன உதாரணம் கூட சொல்ல முடியும். நம்ம வீட்டில் ஒரு சின்ன எலிக்குட்டியை அடிக்கிறோம், செத்து போச்சு. செத்து போன கடைசியில் அந்த எலிக்குட்டி என்ன பண்ணோம்னா ஒரு பேப்பரில் போய் அப்படி லாகமாக வாழை பிடிச்சி தூக்கி போய் வெளியே போடுவோம். அதுக்கு பிறகு அது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்து ஒரு 5 எங்கிருந்தையோ ஒரு காக்காய் பறந்து வரும், அதை தூக்கிட்டு போகும். அல்லது ஊர் பறந்து பறந்து வரும், அதை தூக்கிட்டு போய் சாப்பிட்ரு. சரி, இதை தூக்கிட்டு போய் இது சாப்பிட்லேன்னு சொன்னால் அந்த எலி என்னாகு, அப்படியே அழுகி போய் புழு புழிச்சு நிறைய நோய்கள் வர்ற காரணமாயிரு. அப்போ இந்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த காக்காயும் ஊர் பறந்தும் ஒரு காரணமாக இருக்குது. அப்போ அந்த காக்காயும் ஊர் பறந்து நம்ம விட்டு வச்சுருக்கலாம் இல்லைங்களா. காக்காய் வந்து அடிக்கடி உட்காந்துருந்ததுன்னா சத்தம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு அது விஷமிச்சு கொண்டுட்டுருக்காங்க இன்றைக்கி நிறைய இடங்களில். காக்காய்க்கு மேலே வேறு நிறைய கட்டுக்கதைகள், வேறு பருந்துக்கு மேலே நிறைய கட்டுக்கதைகள். இப்படி கட்டுக்கதைகள் அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய உயிரினங்கள், நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய உயிரினங்களை, நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை மெல்ல 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 நம்மகிட்டருந்து விலை போச்சுது. ஒரு காலகட்டத்தில் மனிதன் வாழ்வான், மிகப்பெரிய பங்களாவில் வாழ்வான், அவனை சுற்றி பொட்டி பொட்டிய பணம் இருக்குது, கூட கூட நகை இருக்குது, வீட்டில் 10 கார் நிக்கி, பேங்க்கில் டெபாசிட் கோடி கோடியாக இருக்குது, சுவாசிக்கிறதுக்கு காற்று இருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, இதை எங்கேயும் வாங்க முடியாது. இந்த சூழ்நிலைக்கு நம்மளை நாமளே தள்ளிட்டு போயிட்டுருக்குறோம்.
இப்போ நம்ம சுற்றி இருக்கிற எந்த ஒரு உயிரினமுமே வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு இயற்கையினால். அப்படிங்கும்போது நம்ம வந்து தேவையில்லாமல் அதுங்க மேலே ஒரு வெறுப்பை வளர்த்துக்கிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி அது மேலே பல கதைகளை கட்டிவிட்டு அதை வந்து கொல்றதுக்கு அதை ஒரு காரணமாக பயன்படுத்திக்கக்கூடாது. எல்லா உயிரினங்களும் நமக்கு எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்கோ அது மாதிரி அந்த உயிரினங்களுக்கும் அதற்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்பட்டாலே நம்ம வந்து இந்த சுற்றுச்சூழலை வந்து நல்ல முறையில் பாதுகாக்கலாம். நம்ம சந்ததிகளும் நல்லா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான வழியை நம்ம அமைச்சு கொடுக்கலாம் இல்லைங்களா?
குறிப்பாக நம்ம கோவை மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நீர் ஆதாரங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது மேற்கு மலை தொடர்ச்சி மட்டும்தான். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சிறுவாணி டேமும் பில்லூர் டேம் மட்டும்தான் நம்ம கோவைக்கு நீர் ஆதாரமாக இருக்குது. நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறது ரெண்டு மட்டும்தான். நொய்யலை ஏற்கனவே நம்ம சாக்கடை பண்ணிட்டோம். நம்முடைய தனிநீர் செயல்பாடுகள் நொய்யலை சாக்கடை பண்ணி விட்டுருச்சு. ஆனால் அந்த பழியை நாம் ஏற்றுக்காமல் மாநகராட்சி மேலே போடுறது, பேரூராட்சிகள் மேலே போடுறது, ஊராட்சிகள் மேலே போடுறது நம்ம சுலமாக தப்பிச்சுக்கிட்டோம். அந்த பஞ்சாயத்து நிர்வாகங்களும் மாநகராட்சி நிர்வாகம் நீங்கள் தவிச்சிட்ருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போது இந்த பில்லூரும் சிறுவாணியும் மட்டும் இல்லைன்னு சொன்னால் குடியிருக்க நம்ம எங்கே போவோம்? தண்ணிக்கு ஆறு வறண்டு போச்சு, ஒரு பக்கம் குளம் சாக்கடையாக போச்சு, கிணத்து தண்ணி எடுத்து பயன்படுத்தவே முடியாது, கிணறுகளே இல்லாமல் போச்சு. போர் போட்டால் 1300 அடி 1300 அடியில் தண்ணி, அதை எடுக்கிறதுக்கான பெரும் பொருட்செலவு. அப்படியே எடுத்தாலுமே 4000 DDH 5000 DDH அப்படின்னு சொல்லக்கூடிய உப்புத்தன்மை வந்தாச்சு. அதையே குடிக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லக்கூடிய சூழலை வந்தாச்சு. ஆரோ பண்ணாலும் கூட 1 லிட்டரில் 100 மில்லி தான் நல்ல தண்ணி வருது, 900 மில்லி உப்புத்தண்ணியாக போகுது. அப்போ இது எல்லாமே செலவினங்களுக்கான விஷயங்கள். அப்போ இருக்கக்கூடிய ஒரு ரெண்டே விஷயம் தான் இருக்குது, ஒன்று சிறுவாணி, இன்னொன்று பில்லூர். இந்த ரெண்டை நாம் காப்பாற்றி வைக்கணும், மிக முக்கியமான விஷயம் இது. இந்த ரெண்டை காப்பாற்றி வைக்கிறதுக்கான முயற்சிகளில் நாம் என்ன பண்ணணும்னா பெரிய விஷயமெல்லாம் ஒன்று பண்ண வேண்டாம். நாம் காடுகளுக்குள்ளே போகிறத தவிர்த்துடணும், காடுகள் மீதான மூட நம்பிக்கைகளை தவிர்க்கணும், காடு சார்ந்த உயிரினங்களுடைய பொருட்களை நாம் பயன்படுத்துகிறத தவிர்க்கணும். எப்படின்னா புளி நகத்தை போட்டுக்கிட்டால் வீரமறு, புளியினுடைய தோளில் உட்காந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம், மானுடைய தோளில் உட்காந்துட்டா 100 வருஷம் வாழலாம், கருங்கருடைய ரத்தத்தை குடித்தா 1000 வருஷம் உயிர் வாழலாம், எந்த நோயும் வராது. இது மாதிரி நிறைய மூட நம்பிக்கையில் தவிர்த்துட்டாலே அந்த பொருளை வாங்குறத நம்ம தவிர்த்துடலாம். இன்றைக்கி நிறைய மார்க்கெட்டில் விற்றுட்டுருக்காங்க, புளிநகங்கள் விற்கிறது, காண்டாமரங்கள் கொம்புன்னு விற்கிறது. எங்கிட்ட ஒருத்த வர்றானுங்க சமீபத்தில், சார் உங்களை பார்த்தா உங்கள் முகத்தில் ஒரு ராஜகலை தெரியுதுங்க, நானும் ஒரு 10-50 பேர்த்த பார்த்தேன், அப்படிலாம் ஒன்றும் தெரியல, உங்கள் ராஜகலை தெரியுது, எங்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு மருந்து இருக்குதுங்க, அது உங்களை தட்டுங்களா, விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் இதை உங்கள் கல்லாப்பொட்டியில் வச்சிட்டிங்கன்னா கடையில் பணம் நிறைய கொட்டு கொட்டுன்னு கொட்டு சார். அப்படி தான், என்னப்பா அப்படி வச்சுருக்கேன், நரி கொம்பு வச்சுருக்கேன் சார். அப்படின்னா நரி கொம்பு வச்சுருக்கியா, பரவாயில்லையே, அற்புதமான விஷயம், எங்கே எடுபார்க்கலாம். அப்படின்னா சார் இது வெளியே சொல்லிடாதீங்க, இது உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ஒன்று எடுத்து காமிச்சான், குச்சி மாதிரி இருந்தது. அப்புறம் நான் கடைசியில் அவனை பிடிச்சி கேட்டேன், ஏன்டா நரிக்கு எதிராக கொம்பு இருக்குது சார், 1000 நரிக்கு 1 நரித்த கொம்பு இருக்குது, அதே தற்செயலில் எனக்கு கிடச்சிதுங்க, எங்கள் சொந்தக்காரன் பிடிச்சிட்டு வந்துருக்கான், அது உங்களுக்கு வந்திருக்குது, 5000 ரூபா கொடுத்தா போதும் சார். அப்படின்னா வேண்டானே சார், 3000 ரூபாய்க்கு மறுபடியும் வேண்டானே சார், 500 ரூபாய்க்கு வச்சுங்க சார், இதுக்கு மேலே என்னால் குறைக்க முடியாது. அப்படின்னா அப்புறம் அவனை பிடிச்சி உட்கார வச்சுட்டு வனத்துறை அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒருத்தர் செஞ்சிட்ருக்கானுங்க என்ன பண்ணலான்னா, அப்புறம் அவங்க விரட்டி தாட்டி விடுங்க, இது மாதிரி நிறைய பேர் சுற்றிட்டுருக்கிறானுங்க, என்ன பண்ணுறது நாமோ, இப்படி இரு மூட நம்பிக்கையில் இருந்துகிட்டே தான் இருக்குது, பணம் வரணும்னு சொன்னால் என்ன வேணும் செய்வானேவன் அப்படின்னு சொல்லிட்டு தாட்டி விட்டோம். இது மாதிரியான பொருட்களை வாங்குறத நம்ம தவிர்த்துட்டோம்னாலே அந்த காடுகளை நம்ம கொஞ்சம் பாதுகாக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1880 நீலகிரி மலைத்துடனுடைய காடுகளுடைய பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% காடுகளாக இருந்ததுங்க. அன்றைக்கி பெய்யக்கூடிய மழை தண்ணி காடுகளில் உளுந்ததுன்னா வெளியே வரக்கூடியது பூராமே தெளிஞ்ச நீராக தான் வந்தது, எவ்வளோ பெரிய மழை விழிஞ்சாலும் சரி. ஆனால் இன்றைக்கி செந்தண்ணியாக தான் வருது, பில்லூர் டேமில் பாதி சகதியாக நிற்குதுங்க, காடுகளுடைய பரப்பு மெல்ல மெல்ல குறைஞ்சிட்ருக்குது. எப்படி குறைஞ்சது? நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸும் சேர்ந்து தான், காடுகள் தன்னையே உயிர்ப்பிச்சுக்குங்க. ஆனால் உயிர்ப்பிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்ருக்குறவங்க, ஒரு பக்கம் அதை பூரா தடுக்க தடுக்க காடுகளுடைய டென்சிட்டி குறைஞ்சிட்டே வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் சிலுவை மரம்னு ஒரு மரம் இருக்குதுங்க. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை ஒரு வகையான பறவை சாப்பிட்டு அது அந்த விதையை போட்டால் மட்டும்தான் ஜெர்மினேஷன் வரும், இல்லைன்னா வராது. நாம் என்ன பண்ணாலும் வராது. அந்த பறவை இனங்களை அழிஞ்சு போச்சு, இன்றைக்கி சிலுவை மரம் இல்லை. ஒரு இயற்கை அப்படிங்கிறது அப்படி தன்னைத்தானே உருவாக்கி அற்புதமாக வச்சுருக்குது. அதனால் இந்த சிறுவாணியும் கோவையில் இருக்கக்கூடிய பில்லூர் டேமையும் நாம் காப்பாற்றி வைக்கணும்னு சொன்னால் காடு சார்ந்த சில அறிவுகளை நாம் வளர்த்திக்கணுங்கிறது ஒன்று, காடுகளுக்குள்ளே போகிறத முழுமையாக நாம் தவிர்க்கணுங்கிறது ஒன்று. தேவையில்லை நம்மளுக்கு காடுகளுக்குள்ளே, என்ன தேவை நம்மளுக்கு காடுகளுக்குள்ள இருக்குது? இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காடுகளுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. எதுக்காங்க? கையில் ஒரு பீர் பாட்டில் வச்சுக்கிறாங்க, மோட்டார் சைக்கிளில் ரெண்டு பேர் மூணு பேர் விறுவிறுன்னு போகுது, போய் ஏதாவது ஒரு இடத்துல நின்றுட்டு பீரை குடிப்பான். அந்த பாட்டில் டமால்னு போட்டு உடைப்பான் பாருங்க, உடைச்சிட்டு ஒரு பெரிய சந்தோஷத்தில் மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்பு. அந்த உடைக்கப்பட்ட பாட்டிலில் வனவிலங்குகள் காலடி வைக்கிற போது அந்த வனவிலங்குகள் எவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ளாகுது யாருக்கு தெரியுங்க? இவ்வளோ நுண்ணிய அற்புதமான ஒரு செயல்பாடு. இயற்கை சங்கிலியில் பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய நீர் சூரிய வெளிச்சம் பட்டு ஆவியாகுது, ஆவி மேலே போய் மேகமாக உருமாறுது. இந்த மேகங்களை அங்கே இருக்கிற காற்று பூமியினுடைய பரப்புக்கு தள்ளுது. பூமி பரப்புக்கு தள்ளப்பட்ட இந்த மேகம் இந்த காடுகளால் குளிர்விக்கப்பட்டு மழையாக பொழியுது. இந்த மழையாக பொழியக்கூடிய இந்த தண்ணியை அங்கே இருக்கக்கூடிய காடுகள் அப்படியே வாங்கி வச்சுக்குது. வாங்கி வச்சுட்டு வருஷம் பூரா நம்மளுக்கு குறைவில்லாமல் கொடுத்துட்ருக்குது. நம்முடைய வயல்கள், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி அத்தனை அதுலேருந்து தான் கிடையாது. 100% காடுகள் தான் நம்மளுக்கு தண்ணி கொடுக்குது, அற்புதமான காற்றை கொடுக்குது. இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை காட்ட நாம் சின்ன சின்ன வேலைகளில் வேண்டாம், காட்டுக்குள்ளேயே நாம் போக வேண்டாம். நிறைய கோயில்கள் நம்ம கிராமம் சார்ந்தே இருக்குது, காட்டுக்குள்ளே போய் தான் சாமி கொடுங்கிறது இல்லை இல்லைங்க. நிறைய கோயில்கள் இங்கேயே இருக்குது, இந்த கோயிலே கெடா விட்டுவோம், பொங்கல் வைப்போம், இங்கேயே வழிபாடு நடத்தலாம், காடுக்குள்ளே போயெல்லாம் வழிபாடே செய்ய வேண்டாம். இல்லை எங்கள் தாத்தன் காலத்தில் போயிட்டுருக்குற அப்பன் காலத்துலேருந்து போயிட்டுருக்க வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். அந்த காடுகளை காப்பாற்றணும். அந்த காடுகள் நம்முடைய வருங்கால தலைமுறைக்கும் குறைவில்லாமல் நிறையா செல்வங்களை இயற்கை வளங்களை கொடுத்துட்டுக்கோன்னா அந்த காடுகள் காப்பாற்றணும். நம்ம கொஞ்சம் தியாகம் பண்ணணும், பெரிய தியாகம் பண்ணலாம் ஒன்று கிடையாது. நம்முடைய தனி மனித வாழ்வில் சின்ன சின்ன விஷயங்களை பண்ண போகுது, பண்ணாலும் அந்த காடுகள் காப்பாற்றப்படும். பில்லூரும் சிறுவாணியும் வாழ்க்கை பூரா நம்மளுக்கு தண்ணி குடிக்க, நம்முடைய சந்ததிகளுக்கும் தண்ணி கொடுக்கு. அந்த தண்ணி நம்மளுக்கு வேணும்னு சொன்னால் நம்ம காடுகளை காப்பாற்றி ஆகணும். அந்த காடுகளை நம்ம காப்பாற்றணும், அந்த காடுகளுக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த இடத்த போக வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய சினிமா படங்களை பார்க்குறாங்க, பதவியோடு நிறுத்திக்கலாம். நம்ம பகுதியில் நம்ம காடுகள் உருவாக்கலாம், பார்க்கணும். நிறைய மரங்கள் நட்டு வைக்கலாம், அங்கே வரக்கூடிய பறவைகளை பார்க்கலாம். 60 வருஷத்துக்கு முன்னால் இங்கே பிறந்த நிக்கல்கள் வந்ததா, எங்களுடைய பொருளாளருடைய ராஜசேகருடைய தந்தையார் முத்துசாமி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், எங்கள் தோட்டத்துக்கு ஒரு பிணந்தண்ணி கழுகுகள் பல நேரங்களில் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறார். பிணந்தண்ணி கழுகுகள் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்குது. அப்போ காடுகளுடைய பரப்பு எவ்வளோ நீண்டு நெடிய இருந்திருக்குதுங்க. இன்றைக்கு காடுகளுடைய பரப்பு மெல்ல 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 குறைஞ்சி போய் அந்த மலைத்தொடர்களுடைய எட்ஜில் போய் நின்றுச்சு. அங்கே பிணந்தண்ணி கழுகுகள் எல்லாம் போச்சே. எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருக்குறோம். இந்த சூழ்நிலைக்கு நம்ம குழந்தைகளை நம்ம கொண்டு போக வேண்டாம். அந்த குழந்தைகளுக்கு தேவையான கல்வி கொடுத்துருக்குறோம், தேவையான செல்வத்தை கொடுத்துட்டோம், இயற்கை சார்ந்த விஷயங்களையும் தண்ணியும் கொடுக்கலாம், காத்தையும் கொடுக்கலாம். அதுக்காகவாவது இந்த காடுகளை காப்பாற்றுறக்கும் நம்ம பகுதியில் காடுகளை உருவாக்குறக்கும் நாம் முயற்சி செய்யலாம். நொயல் பசுமை கழகம் அதுக்குண்டான முயற்சிகளை தொடர்ந்து ஈடுபடும். எங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து, எங்களுடைய உறுப்பினர்களோடு சேர்ந்து அந்த பகுதியை நாங்கள் மேம்படுத்துகிறோம். முடிஞ்சால் நீங்களும் கைவிடுங்க. இந்த இனிய நேரத்தில் உங்களிடம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய வானொலி நிலையத்திற்கு எங்களுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து இந்த நேரத்தில் விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம்.
நன்றிங்க. இவ்வளோ நிறைய கருத்துக்கள், இது வந்து உங்களுடைய அனுபவங்கள்லேருந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து செயல்பட்டு இருக்கீங்க, அதற்கான செயல்பாடுகளில் இறங்கியிருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து நம்ம நேயர்கள்ட்ட நான் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கேன், நீங்களும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப சரியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்காக வானொலி நிலையத்தின் சார்பாகவும் நம்ம நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் நொய்யல் பசுமை கழகத்தினுடைய தலைவர் பழனிசாமி அவங்க சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலேருந்து இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்க நடவடிக்கைகள் பற்றி நிறைய விவரங்கள் நமக்கு சொன்னாங்க. மரங்கள் வளர்க்கறது மட்டும் இல்லாமல் பறவைகளையும் மற்ற வன உயிரினங்களையும் பாதுகாக்கிறதுல அவங்க எப்படியெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் பற்றி சொல்லும்போது நல்ல அழகான கவிதைகள் சொன்னாங்க. அவங்க சந்திக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்களை நம்ம நேர்லேயே அந்த சூழ்நிலையை சந்திக்கிற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிற கலையும் அவருக்கு கை வந்திருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் பற்றி நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இவருடைய நண்பர்கள் பிரபாகரன், நித்யானந்தம், ராஜசேகரன் இவங்க எல்லாருமே எங்கள் தலைவர் நல்லா சொல்லுவார், அவரே சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது அவங்க தலைவர் மேலே அவங்க வச்சுருக்கிற அந்த நம்பிக்கையும் ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அருமையான நண்பர்கள் குழுவை பார்க்கும்போது இது மாதிரி நிறைய நண்பர்கள் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு இன்னும் நிறைய சேவைகள் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கத்தை கூட தோற்றுவிக்குது. நேயர்களே, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற உங்களுடைய முயற்சிகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422-243-1055 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொண்டும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இல்லைன்னா dee@tnau.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியிலையும் உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்தலாம்.